السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவிடத்திலே துஆ செய்தவர்களாக ஆரம்பிப்போமாக. நாம் படிக்கக்கூடிய இந்த விஷயங்களில் அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் அவனுடைய வெற்றியையும் நமக்கு தந்தருள்வானாக. அவனுக்கு விரும்பாத சொல் செயல் சிந்தனை அனைத்திலிருந்தும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. நமது சொல்லிலோ செயலிலோ சிந்தனையிலோ கொள்கையிலோ செயல்பாடுகளிலோ முரண்பாடுகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு முரணானவை நிகழ்வதிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய மூன்று அடிப்படைகள் சலாசத்துல் உசூல் என்ற நூலை நாம் படித்து வருகிறோம். அந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சிறு முன்னுரையை, கொள்கையின் அவசியத்தை, இல்முடைய அவசியத்தை, இல்ம் எப்படி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்கிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு வழிமுறையை ஒரு முன்னுரையாக கூறி நாம் ஆரம்பித்தோம். அடுத்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மூன்று அடிப்படைகள் என்று அவர்கள் எழுதிய இந்த நூலை, அந்த மூன்று அடிப்படைகளின் விளக்கங்களை அவர்கள் சொல்வதற்கு முன்பாக, அதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக, இந்த நூலுக்கு என்று, இது ஒரு சிறு நூலாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு முன்னுரை அமைத்திருக்கிறார்கள். அந்த முன்னுரையில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. அதாவது அந்த முன்னுரையிலே இரண்டு அம்சங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு அந்த இரண்டு அம்சங்களுக்கு ஒரு முடிவுரையாக, முன்னுரையில் ஒரு முடிவுரையாக அடுத்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் நேற்றைய அமர்விலே இரண்டாவது முன்னுரையின் மூன்றாவது பகுதி சரியாக விவரிக்க முடியாமல் போன காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை அந்த இரு முன்னுரைகளையும் நாம் நினைவுபடுத்தி நேற்று விடுபட்ட அந்த விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறி இன்றைய பாடத்திற்கு நாம் செல்வோம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? முதல் முன்னுரையில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு விஷயங்களை எல்லா முஸ்லிம்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதில் முதலாவது என்ன? இல்ம். அந்த இல்மில என்னென்ன விஷயங்கள் அடங்கும்? அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வின் தூதரை அறிவது, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிவது. இரண்டாவதாக அல் அமல், கற்ற கல்வியின்படி செயல்படுவது. மூன்றாவதாக அத்தஅவா, இந்த இல்மை நாம் தெரிந்து கொண்டது போன்று அதன்படி நாம் செயல்படுவது போன்று மக்களை அதன் பக்கம் நாம் அழைக்க வேண்டும். நான்காவதாக அஸ்ஸபர், அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றுவதில் அதுபோன்ற அழைப்பு பணியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை, அந்த சோதனைகளை நாம் தாங்கி உறுதியாக இருப்பது. அடுத்ததாக நேற்றைய இரண்டாவது நாளுடைய அமர்விலே அடுத்து ஒரு மூன்று விஷயங்களை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மூன்று விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதில் முதலாவது விஷயம் என்ன? அந்த முதலாவது விஷயத்தில் எத்தனை விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? ஆறு விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை படைத்தான், அவன் தான் நமக்கு உணவளிக்கிறான், அவன் நம்மை வீணாக விட்டுவிடவில்லை, அவன் நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதரை பின்பற்றியவர் சொர்க்கம் செல்வார், அந்த தூதருக்கு மாறு செய்தவர் நரகம் செல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக. தூதருக்கு முரண்படுவதிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க அருள்வானாக. இரண்டாவதாக ஒன்றை குறிப்பிட்டார்கள். இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் விரும்புவதே கிடையாது. ஷிர்க் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இந்த விஷயத்தை சொன்னார்கள். மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள், அன்னமன் அத்தா அல்லாஹ் ووحد الله لا يجوز له موالاة من حاد الله ورسوله ولو كان اقرب قريب. அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவன் தூதருக்கு கீழ்படிந்து நடப்பவர், அல்லாஹ்வை வணங்கி அவருடைய தூதருக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் முரண்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காத மக்கள், தூதருக்கு கீழ்படியாத மக்கள், தூதரின் சுன்னத்தை அவமரியாதை செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தோடு விளையாடக்கூடியவர்கள், பிதாத்துகளை அனாச்சாரங்களை செய்பவர்கள், இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள், இவர்கள் தங்களது உறவினர்களாக இருந்தாலும் சரியே, இவர்களோடு இத்தகைய மக்களோடு இவர்கள் உலகபூர்வமான நட்பையோ முகப்பத்தையோ வைக்க மாட்டார்கள், இந்த மக்களை விட்டு இவர்கள் விலகியே இருப்பார்கள். இது ஒரு மூன்றாவது விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு கொள்கையின் பாடத்திலே, அதாவது கொள்கை என்றால் நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உறுதி கொள்ள வேண்டிய, சந்தேகம் இல்லாமல் மிக மிக மன உறுதியோடு நம்ப வேண்டிய விஷயங்களை கொள்கை என்று சொல்வார்கள். அந்த கொள்கையின் பாடத்திலே ஒரு முக்கியமான பகுதி தான் அல் வலா வல் பரா. அல் வலா வல் பரா. வலா என்றால் நேசம் கொள்வது, இணைந்து வாழ்வது, ஒட்டி வாழ்வது, அன்பு கொள்வது என்று பொருள். அல் பரா, பரா என்றால் விலகி இருப்பது, பிரிந்து விடுவது, தனித்து விடுவது. இந்த கொள்கையின் பாடத்திலே அல் வரா வல் பரா என்பது மிக முக்கியமான ஒன்று. பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இந்த அடிப்படை தெரியாத காரணத்தால் இதற்கு அவர்கள் எப்போது முரண்பாடு செய்கிறார்களோ, இந்த கொள்கையை அல் வலா வல் பரா என்ற இந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதில்லையோ, இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அடிவாங்கிக் கொண்டே இருக்கும், பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கும், இறுதியாக இவரும் ஈமானில் பலவீனப்பட்டு நம்பிக்கையில் பலவீனப்பட்டு அந்த இறை மறுப்பாளர்களோடோ அல்லது இணை வைப்பவர்களோடோ அல்லது அந்த பிதாத்துகள் அனாச்சாரங்கள் செய்பவர்களோடோ சேர்ந்து விடுவார். புரியுதுங்களா? இந்த அல் வலா வல் பரா என்ற இந்த கொள்கையை கடைபிடிக்காதவர்கள், அந்த கொள்கை என்ன என்பதை நாம் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கொள்கையை கடைபிடிக்காதவருடைய நிலைமை என்னவாகும் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய ஈமான் பலவீனப்பட்டு காஃபிர்களுடனோ முஷ்ரிக்களுடனோ அல்லது முஹ்தஸதீன் பிதஅத் செய்பவர்களுடனோ இவர் சேர்ந்து விடுவார், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அல் வலா வல் பரா என்றால் என்ன? இதைத்தான் இமாம் அவர்கள் இங்கே மூன்றாவதாக சொன்னார்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுகிறார்களோ, சுன்னா என்று அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பிறகு, இதுதான் நபி வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புரிய வைத்ததற்கு பிறகு யார் மாறு செய்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, யார் இதற்கு நபிவழிக்கு மாறுபடுகிறார்களோ அவர்கள் அவர்களோடு கண்டிப்பாக இவர்கள் நட்பு வைக்கவே மாட்டார்கள். அவர்களை தங்களது நண்பர்களாக, தங்களது தோழர்களாக, தங்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளவே மாட்டார்கள். சரி, இந்த விஷயத்தை சிலர் கேட்கும் போது அவர்களுக்கு இது புதிதாக இருக்கும். அப்ப என்ன இஸ்லாம் சொல்லுகிறது, நம்முடைய கொள்கை சேராத எல்லோரோடும் சண்டை செய்ய வேண்டுமா, அவர்களிடத்தில் வெறுப்பு காட்ட வேண்டுமா, அவர்களிடத்தில் பகைமை காட்ட வேண்டுமா என்றால் அப்படி அல்ல. என்ன இங்கே குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு போதிக்கிறது என்றால், ஒரு சில குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள், அதை தொடர்ந்து நாம் விளக்கங்களை பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக அதிகமாக புரிவதற்கு ஒரு துணையாக இருக்கும். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். சூரா அல் மும்தஹினாவுடைய 4வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான், قد كانت لكم أسوة حسنة قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لأستغفرن لك وما أملك لك من الله من شيء ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. الله سبحانه மிக தெளிவாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாரிடம், இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஹலீல் இடத்திலே. வல்லதீன மஅஹு, அந்த இப்ராஹிமுடன் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே, இப்ராஹிமுடன் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு அழகிய ஒரு வழிமுறை இருக்கிறது. உஸ்வத்து ஹஸனா, எதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன் அந்நேரத்தை நினைவு கூறுங்கள், காலூ லிகௌமிஹிம், இப்ராஹிமும் இப்ராஹிமோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களும் தங்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள். என்ன கூறினார்கள், இன்னா, நிச்சயமாக நாங்கள், புராவு மின்கும், உங்களை விட்டு விலகி கொள்கிறோம். அதான் பரா. பரா என்பது மஸ்தர், புரா என்பது பதி உடைய, பதி என்ற இஸ்மு ஃபாஇல் உடைய ஜம். புரா, நாங்கள் விலகி கொள்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நீங்கள் இணை வைப்பவர்கள், நாங்கள் அல்லாஹுவின் தௌஹீதை பின்பற்றக்கூடியவர்கள், நீங்கள் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள், நாங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நாங்கள் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்தவர்கள், நீங்கள் அல்லாஹுவை எதிர்க்கக்கூடியவர்கள். அல்லாஹுவிற்கு ஷிர்க் செய்பவன், அல்லாஹுடைய மார்க்கத்திலே பிதஅத் செய்பவன் அல்லாஹுவை எதிர்க்கக்கூடியவன், அல்லாஹுவை எதிர்க்கக்கூடியவன். ஆகவே இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொள்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒமிம்மா தஅபுதூன மின் துனில்லா, இன்னும் அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். சரி, அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேச்சு எப்படி அமைகிறது பாருங்கள். இதுவே ஒரு கடுமையான பேச்சு இல்லையா, எவ்வளவு அழுத்தமான பேச்சு. நான் உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகிக் கொள்கிறேன், நான் உன்னை விட்டு தூரமாகிவிட்டேன். இதை விட ஒரு அழுத்தமான கடுமையான பேச்சு இருக்கிறதா? அந்த பேச்சைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது சமுதாயத்திலே ஈமானை ஏற்காதவர்களை பார்த்து, தங்களை பின்பற்றாதவர்களை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் ஒரு நபி, அவர்களை பின்பற்றாதவர்களை பார்த்து, என்னை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன். அப்ப நபியை பின்பற்றாதவர்களை விட்டு நாமும் விலகித்தான் ஆக வேண்டும். நபி எப்படி தன்னை பின்பற்றாதவர்களை விட்டு விலகினாரோ அதுபோன்று நபியை பின்பற்றாதவர்களோடு சுன்னாவை பின்பற்றாதவர்களோடு நாம் நேசம் பாராட்ட முடியாது. சரி, இந்த வார்த்தையை சொல்லிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து சொல்கிறார்கள், கஃபர்னா பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்தீர்கள் அல்லவா, கஃபர்னா பிக்கும், நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம். நீங்கள் என்னை நிராகரித்தீர்கள் அல்லவா, ஒரு நபியை நிராகரித்தீர்கள் அல்லவா, நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம், கஃபர்னா பிக்கும். மேலும் அழுத்தத்தை சொல்கிறது, மேலும் அழுத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலே பகைமை ஏற்பட்டு விட்டது, கோபங்கள் ஏற்பட்டு விட்டன. அல்லாஹ் ஒருவனை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை, அப்ப அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை உங்களுக்கும் நமக்கும் இடையிலே எந்த விதமான இணக்கமும் ஏற்படாது, எந்த விதமான சுமூகமான உறவும் ஏற்படாது. கஃபர்னா பிக்கும், உங்களை நிராகரித்தோம், உங்களுக்கும் நமக்கும் இடையிலே மிகப்பெரிய பகைமை விரோதம் ஏற்பட்டு விட்டது, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை நம்பிக்கை கொள்கின்ற வரை. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஆயத்தை முடிக்கும் பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். ஆம், உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இப்ராஹிம் தனது தகப்பனாருக்கு சொன்னதை என்ன சொன்னார், தந்தையே நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று. ஆனால் அல்லாஹ்விடம் எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அல்லாஹுவை நிர்பந்தப்படுத்துவதற்கு நீ அல்லாஹ் உங்களை மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வை கட்டாயப்படுத்துவதற்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று கூறி அல்லாஹ்வின் பக்கம் இப்ராஹிம் முன்னோக்கினார். எங்கள் இறைவா, உன்னையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உன் பக்கமே நாங்கள் திரும்பிவிட்டோம், உன் பக்கமே எல்லோருடைய மீட்சியும் இருக்கிறது. சூரா முஃத்தஹினாவுடைய 4வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல் வலா வல் பரா என்ற கொள்கையின் முக்கியமான விஷயத்தை போதிக்கிறார். நன்றாக பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள், சரியா, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை அறிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள், அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பித்தீர்கள். என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், நான் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சாதாரண ஒரு அடிமை, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு பணிந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்கள். இது உங்களுடைய ஒரு ஆரம்ப நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகை மக்களாக இருப்பார்கள் அல்லது மூன்று வகை மக்களாக இருப்பார்கள். ஒரு வகை மக்கள் யார் என்றால், உங்களிலே ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை பார்ப்பார்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்ப்பார்கள், உங்களிலே ஏற்பட்ட அந்த இறையச்சத்தை பார்ப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் பிறக்கும், நாமும் இவரை போன்று நல்லவராக ஆக வேண்டுமே, இவரிடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றனவே, இவர் என்ன செய்கிறார், இவரிடத்திலே பழகுவதால் நமக்கு நல்ல பிரயோஜனம் ஏற்படுகிறதே என்பதாக உங்களிடமிருந்து, கவனமாக கேளுங்கள், உங்களிடமிருந்து நீங்கள் பெற்ற நன்மையை, நீங்கள் அடைந்த தக்வாவை பெறுவதற்காக, அடைவதற்காக உங்களோடு பழகக்கூடியவர்கள், ஆனால் அவர்களிடத்திலே ஐம் இருக்காது, தக்வா இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனால் அவர்கள் தக்வாவுக்காக இல்முக்காக உங்களிடத்திலே பழகக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழக வேண்டும், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நெருக்கமாக்க வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவர்களோடு நாம் அன்பு வைப்பதற்கு, இவர்களை நாம் நெருக்கமாக்குவதற்கு, நமது சபையிலே இவர்கள் வருவதற்கு, இவர்களோடு நாம் இருப்பதற்கு இவர்கள் தகுதியானவர்கள்.
عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنه تذكرة. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யார் இல்மை தேடி வருகிறார்களோ, இணையச்சத்தை தேடி வருகிறார்களோ, மனதால் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேடி வருகிறார்களோ, அவர்களை புறக்கணிக்காதீர்கள் நபியே, அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள், அவர்களை உங்களது சபையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். சரியா? அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு ஒரு பங்கரையான தோற்றத்தில் இருந்தாலும் சரி, மக்களால் மதிக்கப்பட்டாலும் சரி, மதிக்கப்படவில்லை என்றாலும் சரி, இவர்கள்தான் நாம் பழகுவதற்கு, நாம் நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தார் யார் என்றால், இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அல் முகஃபரூன், மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாது, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, தீன் என்றால் என்னவென்று தெரியாது, தங்களது உலக விஷயங்களிலே மூழ்கி இருப்பவர்கள், புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், வம்பு பிடிப்பவர்கள் என்ற நிலையை அடையாதவர்கள். புரியுதுங்களா? அல் முகஃபல், இவர்களை பொறுத்தவரை நாம் தாவாவிற்காக இவர்களை தேடி செல்ல வேண்டும், நாம் தாவாவுக்காக இவர்களை தேடி செல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேடி சென்று அழைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்களும் இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அப்ப இவர்கள் நேர்வழிக்கும் வரலாம், இறையச்சத்திற்கு வரலாம், தீனுக்கு ஹிதாயத்திற்கு வரலாம். அப்ப எனவே இவர்கள் மீது ஆதரவு வைத்தவர்களாக, இவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக இவர்களை நாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இரண்டு வகையான மக்கள் ஆகிவிட்டார்களா? ஒரு வகை மக்கள் யார்? உங்களிடத்திலிருந்து தீனை பெறுவதற்காக, உங்களுடைய தக்குவாவை கொண்டு பிரயோஜனம் பெறுவதற்காக உங்களை நேசித்து உங்களோடு நெருக்கமாக வரக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது. அவர்கள் அழகாக இல்லை, அவர்களிடத்திலே வசதி இல்லை, படிப்பு இல்லை, அவர்களிடத்திலே எந்த விதமான பார்ப்பதற்கு கவர்ச்சியான தோற்றம் இல்லை என்றெல்லாம் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது, அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கூட்டம் யார்? அல் முகஃபல், அறியாத மக்கள். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, மறுமையை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, அவர்கள் தங்களது துன்யாவிலே மூழ்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாம் தேடி சென்று அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். வாருங்கள், ஆகிரத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்காக மறுமையிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், உங்களை படைத்த இறைவனை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய தூதரை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயங்கள், அவர் நீங்கள் அமல் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று பஷீரம் வ நதீரா, நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் அவர்களிடத்திலே நாம் தேடி சென்று தாவா செய்ய வேண்டும். இரண்டாவது வகை. மூன்றாவது வகை மக்கள் யார் என்றால், இவர்கள் தான் வம்பர்கள். இவர்கள் யார்? வம்பு செய்பவர்கள், சண்டைக்காரர்கள், பகைவர்கள். அதாவது நீங்கள் மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்த உடனே சைத்தான் இத்தகைய மக்களின் தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொள்வான். தானும் மார்க்கத்தின்படி நடக்க மாட்டான், உங்களையும் மார்க்கத்தின்படி நடக்க விடமாட்டான். ஆனால் நீங்கள் மார்க்கத்தின்படி நடப்பதால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மனிதன் நல்லொழுக்கம் உள்ளவனாக, தக்குவா உள்ளவனாக இருந்தால் அடுத்தவனுக்கு அதனால் என்ன பிரச்சனை? பிரச்சனை யாருக்கு? சைத்தானுக்கு. யாருக்கு? சைத்தானுக்கு பிரச்சனை. அப்ப இந்த சைத்தான் என்ன செய்கிறான்? மனிதர்களிலே யார் இப்படி விஷமிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர்களும் நேர்வழி அடைவதற்கு விடமாட்டான், உங்களையும் நேர்வழி நடப்பதற்கு விடமாட்டான், இந்த மக்களை, மூன்றாவது மக்களை உங்களுக்கு எதிராக தூண்டிவிடுவான். அப்படியே இந்த மூன்று வகையான மக்களையும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய குடும்பத்தில் பார்க்கலாம். எப்படி இந்த மூன்றாவது வகை, ஏன்னா இந்த மூன்றாவது வகை தான் இப்ப நம்ம பேசக்கூடிய மக்கள்ங்கிறதுனால இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம பார்க்கிற சூழ்நிலை, ஒரு வீட்டில் ஒரு பையன் இரவு தாமதமாக வருவான், தாய் தந்தையர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அங்கே இங்கே என்று சுத்துவான், கண்டுகொள்ள மாட்டார்கள், தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசுவான், கண்டுகொள்ள மாட்டார்கள், அதிகமாக செல்வங்களை தாய் தந்தையர்களிடமிருந்து பெற்று வீண்விரயம் செய்வான், கண்டுகொள்ள மாட்டார்கள், பேசாமல் இருப்பார்கள், அலங்கோலமாக அசிங்கமாக தனது தோற்றத்தை மாற்றிக் கொள்வான், கேட்டால் இதுதான் ஸ்டைல் என்று சொல்வான், ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். இந்த பையன் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலரால் அறிவுரை கூறப்பட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டு இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் தக்குவா ஏற்பட்டு இவன் திருந்த ஆரம்பிப்பான், இவனுடைய தோற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுன்னாவின் பக்கம் வரும், இவனுடைய முகத்தோற்றம் மாறும், முகத்திலே தாடி வளர்ப்பான், இவன் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு சரியாக தொழ ஆரம்பிப்பான், தாய் தந்தையர்களிடத்திலே கண்ணியமாக பேச ஆரம்பிப்பான், செல்வத்தை வீண்விரயம் செய்ய மாட்டான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முன்பு துன்யாவுக்காக ஹராமான வேலைகளுக்காக செலவு செய்து கொண்டிருந்தவன் துன்யாவுக்காக ஹராமான காரியங்களுக்காக இரவிலும் பகலிலும் அதிகமான நேரங்களை கொடுத்துக் கொண்டிருந்தவன் இப்போது அந்த செல்வத்தையும் அந்த நேரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிக்க ஆரம்பிப்பான். இப்ப இந்த பெற்றோர்கள் எப்படி தெரியுமா மாறுவார்கள், நீ இப்படியே போய்கொண்டே இருந்தால் நீ ஒரு பக்கீராக மாறிவிடுவாய், இது என்ன ஒரு கோலம், இது விஹாரமான ஒரு கோலத்தில் இருக்கிறாய் என்று சொல்ல வருவார்கள். இப்படி மஸ்ஜித் என்று நீ பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் மனைவியை விட்டு விடுவாய், பிள்ளைகளை விட்டு விடுவாய், உனக்கு குடும்பம் தேவையில்லையா என்று சொல்வார்கள். மஸ்ஜிதிற்கு செல்வதற்கு தடை விதிப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தடை விதிப்பார்கள், மார்க்கத்திற்கு செலவழிப்பதற்கு தடை விதிப்பார்கள், இன்னும் இப்படியே அவனுக்கு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இது ஆண்கள் விஷயத்திலும் பார்க்கலாம், பெண்கள் விஷயத்திலும் பார்க்கலாம். அதாவது காலந்தோறும் உட்கார்ந்து சினிமாவையும் சீரியல்களையும் பார்த்து கொண்டிருந்த போதெல்லாம் அம்மாக்காரங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இதே சகோதரி மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தவுடன் அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்படி பொழுதன்னைக்கு உட்கார்ந்து இதை படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலையை யார் செய்து தூக்கி வச்சுட்டு வந்து வீட்டு வேலையை செய்யுச்சு. ஹராமை செய்து கொண்டிருந்த போது சொல்லவில்லை, ஹலாலை செய்ய ஆரம்பித்த போது தக்வாவின் படி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உங்களிடத்தில் இல்லாத குறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு குறையாக தெரியும். கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று உங்களை மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது துன்யாவை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்ற அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியை கொண்டு வந்து விடுவார்கள். அப்ப நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு தடையாக ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை நீங்கள் இவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு தடை செய்து கொண்டே இருப்பார்களே ஆனால் இவர்களை நாம் கண்டிப்பாக புறக்கணித்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ள முடியாது. இந்த மூன்றாவது வகை மக்களைத்தான் நாலாவது வசனத்தில் இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுபோன்று நாம் முன்பு கூறிய சூரா முஜாதிலாவுடைய 58வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலும் இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரண்படக்கூடியவர், சுன்னா என்றால் அதற்கு மாற்றம் தான் செய்வேன், மார்க்கம் என்றால் அதை நான் பின்பற்ற மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் உங்களோடு யார் சண்டைக்கு வம்புக்கு வருகிறார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் நேசம் கொள்ளக்கூடாது, அவர்களிடத்திலே நீங்கள் நெருக்கம் பாராட்டக்கூடாது, அவர்களது திருப்தியை நீங்கள் தேடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப இதே போல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய 23-24 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான். பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 23-24, மூமின்களே, நீங்கள் உங்கள் பெற்றோரையும் உங்கள் சகோதரர்களையும் அவுலியா நண்பர்களாக, உங்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எப்போது? இனிஸ்தஹப்புல் குஃப்ரான், ஈமானை விட அவர்கள் குஃப்ரை நேசிப்பவர்களாக இருந்தால், ஈமானை விட குஃப்ரை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், சுன்னாவை விட பிதத்துகளை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், தௌஹீதை விட ஷிர்கை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் ஓமையத்த வல்லகும் மின்கும் பொக்குலாய்க்கும், யார் அப்படி எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். அப்போ ஒரு மனிதன் தன்னை தொழுகையாளி, தான் பேணதில் உள்ளவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும், அவன் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை விட, ஈமானை விட குஃப்ரை நேசிப்பவர்கள், அது தந்தையாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும், அவர்களோடு நேசம் கொண்டால் இவனும் அநியாயக்காரன் தான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் மேலும் சொல்லுங்கள், قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الظالمين. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களது தாய் தந்தை, உங்களது பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களது மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் நஷ்டம் ஏற்படாமல் பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் விருப்பமாக கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், அல்லாஹ்வின் தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தீனை விட, அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்தார் உங்களுக்கு நேசமாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்ல வருவது என்னவென்றால், யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, தொடர்பாக வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், தீன் இல்லாத எல்லோரும் அல்ல, யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, உங்களை மார்க்கத்தில் நீங்கள் வழி நடப்பதிலிருந்து தடுக்க விரும்புகிறார்களோ, உங்களை திரும்ப விரும்புகிறார்களோ, நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றும் போது வறுமையை கொண்டு உங்களை எச்சரிக்கிறார்கள், பயத்தை உங்களுக்கு தருகிறார்கள், உங்களை பழிக்கிறார்கள், ஏசுகிறார்கள், உங்களுடைய மார்க்க பற்றை குறைக்கும்படியான காரியங்களை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நேசம் கொள்ள முடியாது. அப்படி மீண்டும் ஒருவன் நேசம் கொண்டால் அல்லாஹு தஆலா அவனையும் அநியாயக்காரனாக, வழிகட்டவனாக சொல்லிவிடுகிறான். எப்படி இவன் வழிகடுவான், அநியாயக்காரனாக மாறுவான் என்றால், ஒரேடியாக ஒரே நேரத்தில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதன் அவர்களுடைய வழியிலே செல்ல ஆரம்பித்து விடுவான். விலகி வரவில்லை என்றால் அவர்களுடைய வழியிலே அவன் செல்ல ஆரம்பித்து விடுவான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறான், இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேரை, மக்களை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சுன்னாவின் பக்கம் செல்லும் பொழுது அவர்கள் உங்களை பழிப்பார்கள், உங்களை தடுப்பார்கள், நன்மையிலிருந்து உங்களை தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறியதற்கு பிறகும் அவர்கள் தொடர்ந்து இதே பழக்கத்தில் இருப்பார்களே ஆனால், அப்படி பிதழ்த்து செய்யக்கூடிய, சிறுக்கு செய்யக்கூடிய, சுண்ணாவை மீறக்கூடிய மக்கள் உங்களுடைய சகோதரராக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரியாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி, நெருக்கமான உறவினராக இருந்தாலும் கூட அவரோடு உறவு பாராட்ட முடியாது என்றால் மற்றவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அப்ப அவர்களை விட்டு விலகி இருப்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பாதுகாப்பு. இது ஒரு விஷயமாயிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக நீங்கள் யாரை விரும்புவீர்களோ அவருக்கு விருப்பமானதும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும்.
நீங்கள் யாரை வெறுப்பீர்களோ அவருக்கு வெறுப்பானதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். நீங்கள் யாரை விரும்புவீர்களோ அவருடைய நேசர்கள் எல்லாம் உங்களுக்கும் நேசர்கள். நீங்கள் யாரை வெறுப்பீர்களோ அவருடைய பகைவர்கள் எல்லாம் உங்களுக்கும் பகைவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கப லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, யார் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டாரோ, யார் அல்லாஹ்விற்காக வெறுத்தாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுத்தாரோ, யார் அல்லாஹ்விற்காக தடுத்தாரோ, அவர் ஈமானை முழுமையாக்கி கொண்டார். இப்ப நீங்கள் அல்லாஹ்வை நல்ல கவனமா கேளுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அதிகமான பிரியம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்தான் உங்களுக்கு நெருக்கமானவர் என்று சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வுடைய எதிரிகளா நண்பர்களா, சுன்னாவை மீறக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நண்பர்களா அல்லாஹ்வின் எதிரிகளா, நபியையும் நபியின் சுன்னாவையும் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள். இன்று எத்தனை முஸ்லிம்கள் செய்கிறார்கள், சுன்னாவை பேணக்கூடிய வாலிபர்களை முஸ்லிம் பெண்களை எத்தனை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ற பெயரிலே உள்ளவர்கள் எவ்வளவு பரிகாசம் செய்கிறார்கள். அந்த மேற்கத்தியர்களுடைய ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் அவர்களது உள்ளத்திலே எவ்வளவு ஆழமாக வேரூன்றிவிட்டது என்றால் இஸ்லாமை பின்பற்றுவது அவர்களுக்கு பிற்போக்குத்தனமாக தெரிகிறது, இஸ்லாமை பின்பற்றுவது அவர்களுக்கு ஒரு அநாகரிகமாக தெரிகிறது. மேற்கத்திய கலாச்சாரம் அவர்களுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாக அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வாக பெருமையாக தெரிகிறது. ஆகவே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இப்படி சுன்னாவை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நண்பர்களா அல்லாஹ்வின் எதிரிகளா, அல்லாஹ்வின் எதிரிகள். அப்ப நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால், நீங்கள் நபியின் மீது நேசம் கொண்டு நபியின் மீது நீங்கள் ஈமான் வைத்திருப்பது உண்மையாக இருக்குமேயானால், அந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் நேசர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நீங்களும் நேசிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள். பிலாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நேசித்தார்கள், ஏன் நேசித்தார்கள் பிலாலை, பிலாலிடத்தில் என்ன இருந்தது? ஆனால் பிலாலை பார்க்காமல் அல்லாஹ்வின் தூதராலும் இருக்க முடியாது, அல்லாஹ்வின் தூதரை பார்க்காமல் பிலாலாலும் இருக்க முடியாது, அம்மாவை பார்க்காமல் அல்லாஹ்வின் தூதரால் இருக்க முடியாது, அம்மாவுக்கும் அல்லாஹ்வின் தூதரை பார்க்காமல் இருக்க முடியாது. என்ன நேசம், உசாமா ஜைத் அடிமையாக இருந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அடிமை குலத்தை சேர்ந்தவர்களை கூட நபி அவர்கள் தங்களோடு நெருக்கமாக வைத்திருந்தார்கள். ஹிப்பி, எனது அன்பு எனது நேசம் என்று சொன்னார்கள் உசாமாவிற்கு. ஹிப்பு ஹிப்பி, உசாமாவுடைய தந்தை எனது நேசம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படிப்பட்ட அந்த ஏழையான பார்ப்பதற்கு ஒரு அழகற்ற அந்த ஒரு மக்களோடு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார்கள், உத்தமிட்டார்கள், கொஞ்சினார்கள், நெருக்கமாக வைத்திருந்தார்கள். எதற்காக? ஏன் இவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் அல்லாஹ்விற்கு நேசமானவர்கள். குறைஷி குலத்தில் எத்தனையோ அழகாக இருந்த வாலிபர்களை விட அந்த குழந்தைகளை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை கொச்சினார்கள், உசாமாவை தூக்கி அணைத்தார்கள். ஏன்? இவர் அல்லாஹ்விற்கு நேசமான ஒரு அடியாருடைய மகன், இவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். யோசித்து பாருங்கள், யார் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அலட்சியம் செய்கிறார்களோ இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் நேசரின் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அன்பு வைப்பது உண்மையாக இருக்குமேயானால், அல்லாஹ்வை அலட்சியம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அலட்சியம் செய்யக்கூடிய அல்லாஹ்வின் தூதரை அலட்சியம் செய்யக்கூடிய அந்த தூதரோடு அந்த தூதரின் சுன்னாவோடு பகைமை காட்டக்கூடிய மக்களோடு நீங்கள் எப்படி நேசம் வைக்க முடியும்? ரெண்டுமே ஒன்று சேராது, புரிஞ்சுங்களா? இரண்டுமே ஒன்று சேராது. ஒன்று ஈமான் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி ஈமான் உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் ஈமான் உண்மையாக இருக்குமேனால், அவர்களுடைய நண்பர்கள் நேசிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பகைவர்கள் வெறுக்கப்பட வேண்டும்.
இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர்கள் வெறுக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பகைவர்கள் நேசிக்கப்பட்டால், இது எதை காண்பிக்கிறது? அங்கே உள்ளத்திலே ஈமான் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் பகைவர்களாக மாறிவிட்டார்களோ, எதன் மூலமாக பகைவர்களாக மாறுகிறார் மனிதர்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்க்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை எதிர்க்கும் போது அவர்கள் பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட பகைவர்களோடு நாம் நேசம் வைக்க முடியாது. அப்ப நாம் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால், அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களோடு நாம் நேசமாக இருக்க வேண்டும். அதுதான் அல்வரா. சூரா அல்மாயிதா 5வது அத்தியாயத்தில் 55வது வசனம் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செய்து கொடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுன ஸலா வ யுதூன ஸகாத வ ஹும் ராகிஊன் وَمَنْ يَتَوَلَّ اللَّهُ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ இந்த வசனத்திலே நாம் இப்போது கூறப்பட்ட பாடத்திலே கூறப்பட்ட வசனங்களில் அல் பரா, யாரை விட்டு விலக வேண்டும் என்பதை நாம் படித்தோம். யாரை விட்டு விலக வேண்டும் என்பதை இந்த அல்மாயிதா 5வது அத்தியாயத்தின் 55வது வசனத்திலே யாரோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா வலியுக்கும், மூமின்களே உங்களது நண்பர்கள் யார் தெரியுமா? உங்களது நண்பர்கள் தோழர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ். இன்னமா வலியுக்கும் அல்லாஹ், உங்களது நண்பன் அல்லாஹ். அப்ப ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் அல்லாஹுவை தனது நண்பனாக உணர வேண்டும், அல்லாஹுவை தனது நேசனாக நெருங்கிய தோழனாக உணர வேண்டும். இரண்டாவது வரசூலு, அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு பேர் ஆகிட்டார்களா? அடுத்து மூன்றாவதாக வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமுனஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மூமின்கள், வயூத்துன ஸகா, ஸகாத் கொடுக்கக்கூடிய மூமின்கள், வஹும் ராகிஊன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணிந்த மூமின்கள். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? தங்களை மூமின்கள் என்று கூறிக்கொண்டு தொழுகையை நிறைவேற்றாத, ஜகாத்தை கொடுக்காத, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பணியாதவர்களும் இருப்பார்கள். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன். மக்களிலே பலர் பேசுகிறார்கள், நாங்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மறுமையை நம்பிக்கை கொண்டோம் என்று. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல. அப்ப நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், தூதரை நம்பிக்கை கொண்டோம் என்று பேசுவதால் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக எழுதப்பட மாட்டீர்கள். எதுவரை உங்களது செயல் உங்களது கூற்றை மெய்ப்பிக்காதோ உண்மைப்படுத்தாதோ. அப்ப கூற்றை செயல் உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? அல்லதீன தொழுகையை அதற்குரிய நேரத்தில் சரியாக தொழுகிறார்களா? இக்காமத்து சலா. இரண்டாவது வயுத்தூன ஜகா, ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறார்களா? மூன்றாவது வஹும் ராகிஊன், அல்லாஹ் என்று கூறப்பட்டு விட்டால் அப்படியே பணிந்து விடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா என்று சொல்லப்பட்டு விட்டால் அப்படியே சிறந்தாழ்த்தி விடுகிறார்களா? சூரா நூறுடைய 24வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தை கண்டிப்பாக படித்து பாருங்கள். 51லிருந்தே படிக்க ஆரம்பித்து விடுங்கள். அவற்றிலும் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல் வலா வல் வரா என்பதை நீங்கள் ஓரளவு இன்ஷா அல்லாஹ் புரிந்திருப்பீர்கள். இப்ப சிலருக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த ஒரு அகீதாவின் முக்கியமான இந்த விஷயத்தை பின்பற்றுவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் அல்ல மிகவும் சிரமமாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போதுதான் உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். அப்போதுதான் உண்மை பொய்யிலிருந்து, சத்தியம் அசத்தியத்திலிருந்து பிரிந்து தெளிவாக நிற்கும். நீங்கள் உண்மையில் இருக்கிறீர்கள், அவர்கள் பொய்யில் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகும். இல்லை, நீங்கள் அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு பழகி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை, நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த அடிப்படையில் ஆகிவிடும். அப்ப இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, யா அல்லாஹ், எனக்கு ஈமானுடைய சூழ்நிலையை ஏற்படுத்தி என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். என்னை உனது மார்க்கத்தை மீறும்படியான மக்களின் அதிகாரத்திலே என்னை வைத்து விடாதே. என் தாய் மூலமாகவோ, தந்தை மூலமாகவோ, கணவன் மூலமாகவோ, சகோதரன் மூலமாகவோ, வேறு எந்த மொழி, வேறு எந்த ஒருவர் மூலமாகவோ உன் மார்க்கத்திற்கு எதிராகவோ, அல்லது உன் மார்க்கத்திலே நாம் தடுமாறும்படியோ, அல்லது உனது மார்க்கத்திலே நான் பலவீனப்படும்படி என்னை நீ ஆக்கிவிடாதே. அடுத்து மூன்றாவதாக, உங்களது உள்ளத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாருடைய பயமும் இருக்கக்கூடாது. அதற்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாக வேண்டும். எதுவாக இருந்தாலும் தெளிவாக, யாரையும் பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். யாரின் மீது இருக்கின்ற நேசத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். நாம் பயப்படுவதற்கும் மிக தகுதியானவன் அல்லாஹுதான், நாம் அதிகம் நேசிப்பதற்கும் மிக தகுதியானவன் அல்லாஹுதான். புரியுதுங்களா? ஒருத்தர் மேலுள்ள பயம், கணவன் மீது உண்டான பயம், அல்லது தந்தையின் மீது உண்டான பயம் உங்களை மார்க்கத்தை மீற தூண்டிவிட வேண்டாம். அதுபோன்று கணவன் மீது உண்டான பாசம், தந்தை பெற்றோரின் மீது உண்டான பாசமும் உங்களை மார்க்கத்தை மீறும்படி தூண்டிவிட வேண்டாம். ஏன், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல் அல்லாஹுடைய பயமும் அல்லாஹுடைய பாசமும் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹுவிடத்தில் கூறி அல்லாஹுவிடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையிலே சிக்கும்படி ஏற்பட்டால் அங்கே தெளிவான ஒரு உறுதியான நடைமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது என்ன நடைமுறை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியது போன்று, நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை உங்களோடு நாங்கள் நட்பு வைக்க முடியாது என்று விலகிவிடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை அனுப்பினார்கள் ஹிஜ்ராவுக்காக. முதல் ஹிஜ்ரா, முதல் ஹிஜ்ரா எங்கே சென்றார்கள்? அபிசீனியாவுக்கு சென்றார்கள், ஹபஷாவுக்கு சென்றார்கள். அங்கே சென்ற போது அபு சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபாவும் சென்றிருந்தார். அவருடைய கணவனார் அப்துல்லாவும் அங்கே சென்றிருந்தார். அவரும் இஸ்லாமை ஏற்றுத்தான் அங்கே சென்றிருந்தார். ஆனால் அங்கே கொஞ்சம் பிரச்சனை தலைகீழாக மாறிவிட்டது. அப்துல்லாஹிற்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. அவர் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து எதன் காரணமாக மாறினாரோ தெரியவில்லை, அங்கே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார். கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார். இங்க பாருங்கள், ஒரு பெண் தந்தையை பகைத்துக் கொண்டு தனது உள்ளூரிலே வாழ முடியாமல் ஈமானை ஏற்ற கணவரோடு ரசூலுல்லாஹின் அனுமதி பெற்று ஈமானை தான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டுவிட்டு எங்கே செல்கிறார்? அவ்வளவு தூரமான பயணம் ஹபஷாவிற்கு சென்றார். அங்கே தனிமையிலே ஒரு பரிதேசியான ஒரு அந்நிய நாட்டிலே தனக்கு சம்பாதித்து தருவதற்கும் தனக்கு துணையாக இருப்பதற்கும் ஒரு ஆண் துணை தேவை என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் எப்போது அப்துல்லா கிறிஸ்தவத்தை ஏற்றாரோ அன்றைய நாளிலேயே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவரை விட்டு விலகிவிட்டார். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இனி உன்னோடு நான் எந்த விதமான திருமண உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டேன். முடிச்சு அவ்வளவு. எப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாதாரண உறுதியா இது? எப்போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை சோதித்து பார்த்து அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அளப்பரிய ஈமானை பார்த்தானோ, அவர்கள் எதை இழந்தார்களோ, அவர்கள் எதை இழந்தார்களோ அதை விட சிறந்த ஒன்றை, கற்பனைக்கு எட்டாத ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்து விடுவான் துன்யாவிலேயே. அப்ப ஆகரத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடியது எவ்வளவு பெரிதாக இருக்கும். உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே இருந்தார்கள். கணவனை பிரிந்து விட்டால் சேர முடியாது, உன்னோட அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இல்லை. அப்படியே துண்டித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு ஹபீபாவிற்கு என்ன புரிந்தார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். நீங்கள் அல்லாஹ்விற்காக எதை விடுவீர்களோ நீங்கள் விட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்விற்காக எதை விடுவீர்களோ நீங்கள் விட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். உம்மு ஹபீபா கணவனை விட்டது யாருக்காக? தேர்ந்தெடுத்த கணவன், பிரியமாக வாழ்ந்த கணவன், அந்த கணவனோடு பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்லாம் என்ற ஒன்றை அந்த கணவன் மீறிவிடும் போது அந்த கணவனோடு எனக்கு எந்த உறவும் இல்லை, விலகிவிட்டார். அதே நேரத்திலே விலகிவிட்டார். அல்லாஹு தஆலா கணவர்களிலேயே சிறந்த கணவரை உம்மு ஹபீபாவிற்கு தேர்ந்தெடுத்தார். யோசித்து பாருங்கள். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் விட்டுக் கொடுத்தார்கள் ஒன்றை, தனது குலப்பெருமையை, தனது மதிப்பு மரியாதை, குறைஷி வம்சம் என்ற அந்த கண்ணியத்தை விட்டுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த அந்த அடிமைக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கணவனாக அமைவதற்கு தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு அடிமையை. அதற்கு ரசூலுல்லாஹ்வின் தேர்வுக்காக சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம் இதற்காகவே இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய தேர்வுக்காக தனது விருப்பத்தை குறிதோட்டி புதைத்தான், தனது நப்சின் மீது காலை வைத்தான், தனது மனைச்சையை அடக்கினார், தனது பெருமையை விட்டொழித்தார். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்தான்? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபியின் மனைவிமார்களை பார்த்து, உங்களை எல்லாம் உங்களது குடும்பத்தார்கள் நபிக்கு மனம் முடித்து வைத்தார்கள், ஜவ்வஜனி ரப்பி மின் ஃபௌகி ஸப்ஈ ஸமாவாத்தின், என்னையோ எனது இறைவன் ஏழு வானங்களுக்கு மேலாக இருந்து நபிக்கு திருமணம் முடித்து வைத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்திலே நாம் தடுமாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப உடனே யாரும் இப்படி நினைச்சிடாதீங்க, இந்த வகுப்பு விட்டு நேரா வீட்டுக்கு போனவனையே எல்லார்ட்டையும் சண்டை போட்டு, இனிமே உங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, எனக்கு ரூமு தனி, எனக்கு பாய் தனி, எனக்கு படுக்க தனி, எனக்கு சாப்பாடு தனி, எனக்கு கிச்சன் தனி சொல்லி, அந்த அர்த்தத்தில் நாம் சொல்லவில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி செய்ய வேண்டும், நிதானிக்க வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அறியாதவர்களா, அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களா, அல்லது நம்மை எதிர்க்கக்கூடியவர்களா என்று. எதிர்க்கக்கூடியவர்களிடத்தில் தான் நீங்கள் இந்த ஒரு நடைமுறையை கையாள வேண்டுமே தவிர, அறியாத மக்கள் எல்லோரையும் நீங்கள் இப்படி நிராகரித்து விடக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப இந்த பாடத்திலே கடைசியாக சொல்லப்பட்ட இந்த அல்வலா, அதாவது முன்னுரையினுடைய இரண்டாவது முன்னுரையினுடைய அந்த மூன்றாவது பகுதியாக, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரண்படுகிறார்களோ அவர்களோடு ஈமான் கொண்டு நபியை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் நேசம் பாராட்டிவிடக் கூடாது என்பதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம். புரிந்ததன்படி நாம் அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். இது நம்முடைய ஈமானிய உணர்வை பற்றி குறிக்கிறது. ஈமானிய உணர்வை ஒரு பற்றி அல்லாஹ்வின் மீது நமக்கு நேசம் இருப்பதை குறிக்கிறது. இப்ப இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த முன்னுரையை முடிக்க விரும்புகிறார்கள். முன்னுரையில ரெண்டு பகுதி சொல்றாங்க, இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த முன்னுரையை முடித்து விட்டு அடுத்து பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை கூறி முடிக்கிறார்கள். இப்ராஹிம் أن تعبد الله وحده مخلصا له الدين وبذلك أمر الله جميع الناس وخلقهم لها كما قال تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون. سيدنا نيرتكم منبول சூரா அல் மும்தஹினாவிலே யாருடைய கூற்றை அல்லாஹ் நமக்கு கூறியதாக பார்த்தோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அப்படி தனி சிறப்பு பெற்ற நபிமார்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். இப்ராஹிம் யார் தெரியுமா? நான் அவருக்கு கொடுத்த அத்தனை கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர். இப்ராஹிம் அல்லதி வஃபா. அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 124வது வசனத்திலே சொல்லும் போது, وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிமை அவருடைய இறைவன் சோதித்த போது, ஒரு விஷயத்தில் அல்ல பல விஷயங்களில் அவரை சோதித்த போது, அத்தனை விஷயங்களையும் அவர் முழுமையாக செய்து முடித்தார். فَأَتَمَّهُنَّ.
அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு முஜாஹதாவை, ஒரு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். அல்லாஹ்வின் பொருத்தம் 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 மட்டும்தான் தனது குறிக்கோள் என்று வாழ்ந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி பிரிய வேண்டுமா தயார், பிள்ளையை அறுக்க வேண்டுமா தயார், ஊரை விட்டு ஓட வேண்டுமா தயார், குடும்பத்தை எல்லாம் விட வேண்டுமா அதற்கும் தயார். தனது கடைசி காலத்திலே அவ்வளவு சோதனையான கட்டளைகள் அவற்றையும் செய்ய தயாரானார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு சிறப்பு பெயர் என்னவென்றால், சூரா நிசாவுடைய 125வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், واتخذ الله ابراهيم خليلا. சூரா அன்-நிசா 125வது வசனம், அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக எடுத்துக்கொண்டான், தனது உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். சூரா அன்-நஹ்லுடைய 126வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி எப்படி கட்டளையிடுகின்றான், மில்லத அபீகும் இப்ராஹிம், மில்லத அபீகும் இப்ராஹிம், உங்கள் தந்தையின் கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்தான் இப்ராஹிம். ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன், அவர் உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த ஹுவ என்பதை இப்ராஹிமை நோக்கியும் நாம் திருப்பலாம், அல்லது அல்லாஹுவை நோக்கியும் நாம் திருப்பலாம். அல்லாஹை நோக்கி திருப்பும் பொழுது அல்லாஹ் அவன் முஸ்லீம் என்று நமக்கு பெயர் வைத்தான் என்று அர்த்தம் செய்வார்கள். இப்ராஹிம் நபியை நோக்கி திருப்பும் பொழுது இப்ராஹிம் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தாலும் யாருடைய கட்டளையை கொண்டு வைத்திருப்பார்கள், அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டுதான். சரி, இப்ப இங்க என்ன கேள்வி என்றால், முதல்ல குர்ஆன் தர்ஜமாவை எவ்வளவு ஆழமாக பலர் படிக்கிறார்கள் உணர்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. சரி, அப்படியே படிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இப்ராஹிம் நபி உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தை, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை, நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், மூமின்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று 10க்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம்தான் என்ன, அவங்களுடைய கொள்கை தான் என்ன என்று எவ்வளவு பேர் சிந்தித்திருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம இடத்துல கேட்கப்பட்டால் இப்படி ஒரு கேள்வி, ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்கிறார், உங்க குர்ஆன்ல அடிக்கடி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று வருகிறது, இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பின்பற்றுங்கள் என்று வருகிறது, அந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம பதில்? இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்ப இமாம் அவர்கள் சொல்வதை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். என்ன சொல்கிறார், இதற்கு முன்பு இரண்டு இடங்களிலே எப்படி துஆ செய்தார்கள், நமக்கு அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக என்று செய்தார்கள். இப்போது செய்கிறார்கள், அர்ஷதக அல்லாஹு லித்தாஅத்தி, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக அவனுக்கு கீழ்ப்படிவதற்கு, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக உனக்கு வழிகாட்டுவானாக அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பதற்கு. அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம், குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ, ஹனீஃபம் முஸ்லிமா, என்ன வார்த்தை இருக்கும், ஹனீஃபம் முஸ்லிமா. இப்ப இந்த ஹனீஃபுங்கிற வார்த்தையை நம்ம பேர் வைக்கிறதோட நிப்பாட்டியாச்சு, ஹனீஃபுங்கிற வார்த்தை பேர் வைப்பதோட நிப்பாட்டி நிறுத்தி விட்டார், நிறுத்தி விட்டோம். இப்ப நம்மளையே இங்கேயே நான் கேட்க மாட்டேன், இப்ப இங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஹனீஃபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது நீங்களே அப்படியே மனசுக்குள்ளார கேட்டு, ஹனீஃப் அப்துல்லா உனக்கு தெரியுமா, ஷேக் அஸ்கர் ஹனீஃப், சரி வா, அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். ஹனீஃப் அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம், ஹனீஃப் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலாவது அர்த்தம் என்னவென்றால், அல் முத்தமஸ்ஸிக்கு பில் இஸ்லாம், அல் முத்தமஸ்ஸிக் பில் இஸ்லாம். அதாவது ஒருத்தரை பார்த்து சொல்லுவீங்களே, ஏன்னா இப்படி விடாம குடும்ப குடியா பிடிச்சிட்டு நிக்கிறாரு,
கொஞ்சம் கூட நீ தளர்த்திக்க மாட்டியா உன் கொள்கையை உன் பிடிய அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நோ காம்ப்ரமைஸ், நோ சான்ஸ், செத்தாலும் சாவ ஆனா விட மாட்டேன். எத்தனையோ பேர் துன்யா விஷயத்தில் இதுல கரெக்டா இருப்பாங்க, அவங்க விருப்பத்தில் கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்கலையோ பாருங்க, நமக்கு பிடிச்சது பிடிக்காத நம்ம உறுதியா இருப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கணவனை அந்த கலர் வாங்கி வந்துட்டாரு, எத்தனை பேர் அதை நீங்க ஏத்துக்கிறீங்க? இதுதான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா, இதையே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சண்டை செய்வோம். யார் விஷயத்துல? தனக்கு பிடித்த விஷயத்தில், பிடிக்காத விஷயத்தில். ஆனா அல்லாவுக்கு பிடிக்காத எத்தனை விஷயம் குடும்பத்தில் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு அல்புத்தமசிக்கு பில் இஸ்லாம். முதல் அர்த்தம் என்ன? அல்புத்தமசிக் பில் இஸ்லாம். அல்லாவுடைய கட்டளை இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங், அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்க கிடையாது. நட்ட முறுக்கு முறுக்குன்னு முட்டி முறுக்கிட்டு கடைசி முறுக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆனால் அல்புத்தமசிக் பில் இஸ்லாம். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட அது கொஞ்சம் நாள் இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்தால் இப்ராஹிம் நபி எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை இப்படி புகழ்கிறானே, அந்த உறுதியிலிருந்து ஒரு கொஞ்ச சதவீதமாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். சரி, இரண்டாவது அர்த்தம் என்ன? இந்த இரண்டாவது அர்த்தமும் மூணாவது அர்த்தமும் கொஞ்சம் ஏறக்குறைய நெருக்கமான அர்த்தம் தான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவர், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவர். மூன்றாவது அர்த்தம், எல்லா கொள்கையிலிருந்தும் அல் மாயிலும் ஜமீல் அதியா, எல்லா கொள்கை கோட்பாடு சமயம் சம்பிரதாயம் சடங்கு எல்லாவற்றிலிருந்தும் விலகி அல்லாஹ்வின் பக்கமும் அவனது மார்க்கத்தின் பக்கமும் முற்றிலும் சாய்ந்தவர். இப்படிப்பட்ட மூன்று அர்த்தங்கள் ஹனீஃபுக்கு உண்டு. இந்த மூன்று அர்த்தங்களுக்கும் நிறைவான இலக்கணம் பெற்றவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, நம்ம இந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கையில் இருப்பதற்கு இருக்கிறோம் என்று சொல்வதற்கு எவ்வளவு தகுதி படைத்திருக்கிறோம். புரியுதுங்களா நான் கேட்கிறது? இந்த மூன்று அர்த்தத்தை கொண்டு இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்கிறானே, இப்ராஹிம் நபியை கொண்டு நாம் சந்தோஷப்படுகிறோமே. அப்படி என்றால் அந்த மூன்று தன்மைகளில் எவ்வளவு நம்மிடத்தில் இருக்கிறது? முதலாவது அர்த்தம் ஹனீஃப் என்பதற்கு அல் முத்தமஸ்ஸிக்கு பில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பவர். இரண்டாவது அர்த்தம் அல் ஆபிது லில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர். மூன்றாவது, எல்லா சமய சம்பிரதாயங்கள் சடங்குகள் கொள்கைகள் அனைத்திலிருந்தும் விலகி அல்லாஹ்வின் தௌஹீதின் பக்கம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் முற்றிலுமாக திரும்பியவர். அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம். அப்ப இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இப்ராஹிமுடைய மார்க்கம் எது? ஹனீஃபியா. ஹனஃபியான்னு நினைக்கிறாருங்க, ஹனஃபியா வேற, ஹனீஃபியா வேற. புரியுதா? ஹனஃபியா என்பது வேறு, ஹனீஃபியா என்பது வேறு. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் எது? ஹனீஃபியா. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை எது? ஹனீஃபியா. இப்ப அடுத்து விளக்கம் சொல்கிறார்கள். அந்த ஹனீஃபியா கொள்கை இப்ராஹிம் நபியுடைய மில்லத்து எது தெரியுமா? அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு. இப்ப தமிழ பாருங்க, நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம் வழிகாட்டி சென்ற மார்க்கம் ஹனீஃபியா, அதாவது அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், மார்க்கத்தையும் வழிபாட்டையும் அவனுக்கு மட்டுமே தூய்மையானதாக ஆக்கி வைக்க வேண்டும். புரியுதா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம். அப்ப அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே தூய்மையாக செய்வது. அப்ப தூய்மையாக செய்வதனால் என்ன அர்த்தம்? நீங்க உதாரணத்துக்கு தொழுகிறீங்க அல்லாஹ்வ, துவா கேட்கிறீங்க இன்னொருத்தர் இடத்துல, இப்படி இன்றைக்கு முஸ்லீம்களை போறேன், பல முஸ்லீம்கள் எப்படி செய்கிறார்கள், மஸ்ஜிதுல வந்து தொழுவாங்க அல்லாஹ்விடத்துல, தர்கால போய் துவா கேட்பாங்க அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் போது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கேட்க மாட்டார்கள், ஏதாவது அவுலியாக்களுடைய பொருட்டால் கேட்பார்கள். அப்ப இவர்கள் யார், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை கலப்படமாக்கி விட்டவர்கள். இவர்கள் யார், அல்லாஹ்வை வணங்காதவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை கலப்படமாக்கி விட்டவர்கள், மிக்ஸ் செய்து விட்டார்கள், கலங்கப்படுத்தி விட்டார்கள். புரியுதுங்களா? அப்ப இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் எது, இதுவல்ல, எது இந்த மிக்ஸிங் செய்கிற மார்க்கம் அல்ல, சேர்க்கக்கூடிய கலப்படமாக்கக்கூடிய மார்க்கம் அல்ல ஹனீஃபியா என்பது. அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது, வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே தூய்மையாக செய்வது. பின்னாடி அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு போதுமான அளவு விளக்கம் வரும், இப்ப இந்த அளவுக்கு. அப்ப இப்படி தூய்மையாக வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வணக்கம், அவர்களுடைய மார்க்கமாகும். அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், வபிதாலிக அமர அல்லாஹு ஜமீஅல் நாஸி வகலகஹும் லஹா, இதற்குத்தான் அல்லாஹ் படைப்புகளை படைத்தான், வேற எதுக்குமே கிடையாது. எதற்கு படைத்தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு படைத்தான். வேறு யாரையும் வணங்குவதற்காகவோ அல்லது தன்னோடு வேறு யாரையும் சேர்த்து வணங்கிக் கொள்ளுங்கள் என்பதற்காகவோ அல்லாஹு தஆலா தன் படைப்புகளை படைக்கவில்லை. மனிதர்களை நான் படைக்கவில்லை, அவர்கள் என்னை வணங்குவதற்காக, அதாவது ஒன்றாவது அத்தியாயத்தின் 56வது வசனம். யஅபுதூன் என்பதனுடைய பொருள் என்ன, அவர்கள் அவன் ஒருவனையே வணங்க வேண்டும். அந்த உங்கள் தந்தையின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய வசனம் 22:78, وَجَاهِدُوا فِي اللَّهِ حَقَّ جِهَادِهِ هُوَ اجْتَبَاكُمْ وَمَا جَعَلَ عَلَيْكُمْ فِي الدِّينِ مِنْ حَرَجٍ مِلَّةَ أَبِيكُمْ إِبْرَاهِيمَ هُوَ سَمَّاكُمُ الْمُسْلِمِينَ مِنْ قَبْلُ وَفِي هَذَا سَرِيعٌ بترمى கொஞ்சம் கவனமா கேட்டுவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி, நல்ல கவனமாக இருக்க முக்கியமான விஷயம் இதுல இருந்தா பாடம் உங்களுக்கு உள்ளார போக நம்ம ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. இதை நீங்க நல்லா புரிந்து கொண்டால்தான் அடுத்து பாடத்தை ஆரம்பிக்கும் போது புரிய முடியும். பாடத்தை முடிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை இமாம் அவர்கள் எந்த நோக்கத்தில் எழுதினார்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக அறிய முடியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி இந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அப்படியே எல்லா நபிமார்களுக்கும் கட்டளையிட்டான், நீங்களும் இருக்க வேண்டும் என்று. அந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் இப்ராஹிமுடைய வழியில் தான் செல்ல வேண்டும் என்று. இப்ராஹிம் நபியுடைய வழியில் தான், அவர்களுடைய கொள்கையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று. ثُمَّ أَوْحَيْنَا إِلَيْكَ أَنِ اتَّبِعْ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا. இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹனீஃப் என்ற பெயரை சொல்கிறான். இந்த 123வது வசனம் சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், நீங்கள் ஹனீஃபாக இருந்து. இப்படி நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க, நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், நீங்கள் ஹனீஃபாக இருந்து. அப்ப முந்தி பல வசனங்களிலே இப்ராஹிம் நபி அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான், ஹனீஃப் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப நீங்களும் ஹனீஃபாகத்தான் இருக்க வேண்டும். ஹனீஃப் என்றால் என்ன, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வது. சரி, இப்படி கட்டளையிட்ட அல்லாஹு தஆலா பல விஷயங்களை பொறுத்தவரை இரண்டு விதமாகவும் அல்லாஹ் கூறிவிடுவான். அது என்ன ரெண்டு விதமா கூறிவிடுவான் பல விஷயங்களை அப்படின்னா, எது ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப 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 முக்கியமோ அதுல மாற்றி புரிந்து கொள்வதே கூடாதோ, அந்த மாதிரி விஷயத்த பாசிட்டிவாகவும் அல்லாஹ் சொல்லிவிடுவான், நெகட்டிவாகவும் அல்லாஹ் சொல்லிவிடுவான். எப்படி உதாரணத்துக்கு, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், சரியா, அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்கிறான், இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிடுவான். இப்ப அதே அடிப்படையில தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அல்லாஹு தஆலா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தவிர எதையும் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லிவிடுகிறான். எப்படி? உஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், சூரா அன்-நிஸா நான்காவது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை படித்து பாருங்க. அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்வை வணங்குங்க என்றால என்ன அர்த்தம் வந்து விடுகிறது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற அர்த்தம். ஆனால் அதையும் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். கட்டளையாகவும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், தடையாகவும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 130வது வசனத்திலும் தொடர்ந்து 132 வரை அல்லாஹ் சொல்வதை படித்து பாருங்கள். وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ, ரொம்ப கடுமையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், ரொம்ப கடுமையா அல்லாஹ் கேட்கிறான். மடையனை தவிர வேறு யார் இப்ராஹிமுடைய கொள்கையை புறக்கணிப்பார்? இப்படி கேட்கிறான். இல்லா மன் ஷஃபிஹ நஃப்ஸஹு, நம்ம தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா, கடைந்தெடுத்த மடையன் சொல்லிட்டு சர்வ முட்டாள் சொல்லுவோம் அல்லவா. பொதுவாகவே நம்ம தர்ஜுமாக்கள் வந்து ஆழமான அர்த்தத்தை எதையுமே எழுத முடியாது, ஓரளவுக்கு தான் எழுத முடியும். ஏன்னா அப்படி எழுதுனா தர்ஜுமா, இப்ப இருக்க தர்ஜுமாவோட ரெண்டு சைஸ் காய்ப்பிடும். இல்லா மன் சஃபீஹ நஃப்ஸஹு, எவன் தனக்குத்தானே ஒரு மிகப்பெரிய மடையனாக இருக்கிறானோ அவனை தவிர வேறு யார் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அப்ப இப்ராஹிம் நபியுடைய மில்ல அந்த ஹனீஃபியா, இதில் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது, அதை விட்டு விலகக்கூடியவனை தவிர வேறு யாரும் பெரிய மடையன் இருக்கவே மாட்டார். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, அப்ப இந்த ஹனீஃபியா என்ற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். புரியுதுங்களா இல்லையா? ஹனீஃபியா என்ற இந்த மார்க்கம் தான் ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன். இப்படி கடப்பற்ற முறையில் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டும் செய்யக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள், ஹுவ தம்மாக்கும் முஸ்லிமீன். இப்ப மக்கள் இப்ப எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் சமரசம். இப்ப கடைசியில இந்தியால எந்த அளவுக்கு டெவலப் ஆகிவிட்டார்கள் என்றால், காபிர்களுடைய திருவிழாக்களில் கூட முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டார்கள். எப்படி? அவர்களுடைய கோயில் திருவிழாக்களிலே சென்று கேட்டால் மத நல்லிணக்கம், கேட்டால் சமய நல்லிணக்கம், கேட்டால் ஒரு சமூக ஒற்றுமை என்று சொல்லி அவர்களுக்கு தேர் எடுப்பதற்கு, அவர்கள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு, இன்னும் அவர்களுடைய கோயில் திருவிழாக்களுக்கு டொனேஷன் செய்வதற்கு, அதை தொடங்கி வைப்பதற்கு முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை என்ன, இதைத்தான் நாங்கள் தர்காக்களிலே செய்து கொண்டிருக்கிறோம், அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில் என்ன இருக்கிறது? அப்ப ஹனீஃபியா என்ற கொள்கையை புரிந்திருப்பார்களே, ஆனால் இதில் அவர்கள் தவறிழைத்திருக்க மாட்டார்கள். இப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஓட்டை எங்க இருக்குது, அவர்கள் மார்க்கத்தை புரிந்து கொண்டதிலே, மார்க்கத்தை புரிந்து கொண்டதிலே, அவர்கள் மார்க்கத்தை பற்றி சரியாமல் அறியாமல், அவர்கள் சரியாக அறியாமல் இருந்த அந்த அறியாமையின் காரணமாக இவ்வளவு பெரிய ஆபத்திற்குள் அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஹனீஃபியா என்பது இருக்கிறது, அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபடுவது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மட்டும் பரிசுத்தமாக ஆக்குவது, இதான் ஹனீஃபியா, இதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கை. இதற்கு தான் அல்லாஹ் படைப்புகளை படைத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. சூரா அல்-அன்பியா 25வது வசனம்,
வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன்.
நபியே, உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் வஹியின் மூலமாக என்ன சொல்லி இருக்கிறோம் என்றால், லா இலாஹா இல்லா அல்லாஹ்வாகிய என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாருமே இல்லை, ஃபஅபுதூனி என்னையே வணங்குங்கள்.
அப்ப இந்த கட்டளையை தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான். எல்லா நபிமார்களும் இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள்.
அப்ப இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார்.
சூரா ஸுமர் 39வது அத்தியாயம், நீங்க இன்ஷா அல்லாஹ் அதிகமா தௌஹீதை குறித்து படிக்க வேண்டிய அத்தியாயங்கள்ல இந்த சூரா அல் ஸுமர் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். 39வது அத்தியாயம் கண்டிப்பா ஒன்றுக்கு பல முறை படித்து அந்த வசனம் அந்த அத்தியாயத்திலிருந்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 39வது அத்தியாயத்தில் 2வது 3வது வசனத்தை பாருங்கள்.
நபியே, சத்தியத்தோடு இந்த புத்தகத்தை நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கினோம், சத்தியத்தோடு இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கினோம்,
வெறும் ஃபாபுதில்லா என்று சொன்னாலே போதும்தான், அல்லாஹ் தஆலா நிறுத்திவிடவில்லை. ஏன்,
எந்த மனிதனின் சிந்தனையிலும் வழிகேட்டின் வாடை கூட வீசிவிடக்கூடாது, வழிகேட்டின் வாடை கூட வீசிவிடக்கூடாது. இப்படி அல்லாஹ் உறுதியாக சொன்னதற்கு பிறகும் ஒருவன் வணக்க வழிபாட்டை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறான் என்றால் அவன் புரியாமல் செய்கிறான் என்று எண்ணாதீர்கள். பிடிவாதத்தில் செய்கிறான், முரண்பாட்டில் செய்கிறான், சைத்தானை பின்பற்றி சைத்தானை வணங்கி அவன் செய்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே உண்மையோடு இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கினோம், ஆகவே அல்லாஹ்வை வணங்குங்கள், முக்லிஸல் அத்தீன். அத்தீன் என்றால் வணக்க வழிபாடு, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே தூய்மையாக்கி அல்லாஹ்வை வணங்குங்கள். எப்படிப்பட்ட ஆழமான வார்த்தை இது.
சரி, அடுத்து வாங்க 3வது வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கலாம்.
அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வணக்க வழிபாடுகள் தூய்மையாக அல்லாஹ்வுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்க வழிபாடுகள் தூய்மையாக அல்லாஹ்வுக்கே செய்யப்பட வேண்டும். திரும்ப அந்த சூராவில் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கும் போது 11வது வசனம்,
قل إني أمرت أن أعبد الله مخلصا له الدين وأمرت لأن أكون أول المسلمين قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم قل الله أعبد مخلصا له ديني فاعبدوا ما شئتم من دونه قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة على ذلك هو الخسران المبين.
الله سبحانه وتعالى بارك الله نبيين يقول سلم بالله إني نتشي مهنان உமிர்த்து ஏவப்பட்டுள்ளேன், எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கட்டளை? அன் அஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும். முக்லிஸல் லஹுத்தீன், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டும் பியூராக சுத்தமாக செய்தவனாக, வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டும் சுத்தமாக செய்தவனாக நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. தாய் சல்ல, சான்ஸ் அல்ல, கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. உமிர்த்து, அடுத்து 12வது வசனம், மேலும் நான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறேன், லிஅன் அகூன அவ்வலல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களில் முதல் முஸ்லிமாக நான் இருக்க வேண்டும் என்று. 13வது வசனம், நபியே நீங்கள் மேலும் சொல்லுங்கள், இதற்கு மாறாக நான் நடந்து கொண்டால் என் இறைவன் மகத்தான மறுமை நாளிலே என்னை தண்டிப்பான் என்பதை நான் பயப்படுகிறேன். அடுத்து 14வது வசனம், நபியே மேலும் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்
அல்லாஹை மட்டுமே நான் வணங்குவேன். அல்லாஹ் ஃபஅபுத். அரபி படித்தவர்களுக்கு தெரியும், இதா குத்திமல் மஃஊலு அல் ஃபஅலி, ஃபஅலை விட மஃஊலை முற்படுத்தினால் அங்கே கடுமையான அழுத்தம் இருக்கும். அல்லாஹ் குலில்லாஹ் ஃபஅபுத், எப்படி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், வெறும் நஅபுதுக நஸ்தயீனுக வேற இருக்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம். அல்லாவை மட்டுமே வணங்குவேன், அவனுக்கு என் வணக்க வழிபாட்டை தூய்மைப்படுத்தியவனாக. அதோடு விட்டானா பதினைந்தாவது வசனம், மக்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாவை மட்டும் வணங்க விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ வணங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் நஷ்டம் அடைவீர்கள். அல்லாவை மட்டும் உங்களுக்கு வணங்க விருப்பம் இல்லை என்றால் அல்லாவோட சேர்த்து அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிடணும் பாக்குறீங்களா, ஹாஜா ஹரீப் நவாஸ் ஹாஜா முஹீனுதீன் சிஷ்டியை கூப்பிடணும் நினைக்கிறீங்களா, அல்லது நாகூரை கூப்பிடணும் நினைக்கிறீங்களா, அல்லது கோவலத்தை கூப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, யார வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், அவனை தவிர நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், அழைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் தெரியுமா, தனக்கும் தனது குடும்பத்திற்கு நஷ்டம் செய்து கொண்டவர்கள் இவர்கள் தான், இவர்களுடைய நஷ்டம் தான் மிகப்பெரிய நஷ்டம். அடுத்து மறுமையில் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சொல்லி வருகிறான். கொஞ்சம் புரியுதுங்களா உங்களுக்கு, இன்னொரு விஷயத்தை சொன்னாதான் புரியும். ஆனால் இதை முடிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு, அப்ப அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இருப்பது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மட்டும் தூய்மையாக செய்வது என்பது, இது ஒரு சாதாரணமான கட்டளை இல்லை. இதை முதல்ல மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க, அப்ப அடுத்து அடுத்து சொல்றது புரிய வரும். ஒன்னொன்னையும் குறிப்பா நீங்க ஒரு பாயிண்டா மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். எல்லாமே வகுப்புல இன்ஷால்லா உங்களுக்கு புரிய முயற்சி செய்யுங்கள். ஆனா இதை திரும்ப திரும்ப உங்களுடைய மனதிலே கொண்டு வந்து சிந்திக்கும் போதுதான் இந்த விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சொல்லமா, அப்ப முதலாவதாக எதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபடுவது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வது. وَأَعْظَمُ مَا أَمَرَ اللَّهُ بِهِ التَّوْحِيدُ وَهُوَ إِفْرَادُ اللَّهِ بِالْعِبَادَةِ. அடுத்து எழுதி இருக்கிற பாருங்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளில் மிகப்பெரியது தௌஹீது தான். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைய இருக்கின்றன, அந்த எல்லா கட்டளைகளிலும் தலையாய முதல் கட்டளை, மிகப்பெரிய கட்டளை எது, தௌஹீது. தௌஹீத் என்றால் என்ன, நேம் கார்டு அடிச்சு வச்சுக்கிறது இல்ல தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி, அல்லது நம்பர் ஸ்டாம்ப் அடிச்சு வச்சுக்கிறது கிடையாது, அல்லது நான் தௌஹீத்வாதி தௌஹீத்வாதின்னு சொல்றது கிடையாது. தௌஹீத் என்றால் என்ன, ஹுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா. தௌஹீத் என்றால் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது. குற்றங்களில் மிகப்பெரிய குற்றம் அஷ்ருக், இணை வைத்தல். ஆனா இன்றைக்கு சமுதாயத்தில் அதுதான் ரொம்ப லேசாக, இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹுடன் இன்னொருவரை அழைப்பது, அல்லாஹுடன் இன்னொருவரை பிரார்த்தனை செய்வது, அல்லாஹுடன் இன்னொருவரை வணங்குவது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கட்டளையிட்ட அவன் ஏவிய விஷயங்களிலே மிகப்பெரிய விஷயம் எது? தௌஹீத். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்களில், அல்லாஹ் ஏவிய விஷயங்களிலே மிகப்பெரிய விஷயம் தௌஹீத் ஆகும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலே, அல்லாஹ் தடுத்த பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் ஷிர்க் ஆகும். அப்ப இது சம்பந்தமா ஒரு சில விஷயத்தை நம்ம பார்ப்போம். நேற்று நம் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய பாவம், அதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த தண்டனைகள் என்ன என்பதை யார் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? நான்கு விஷயங்களை குறிப்பிட்டோம் ஷிர்கை பற்றி சொல்லும் பொழுது. முதலாவதாக ஷிர்க் என்பது அநியாய அக்கிரமத்திலேயே மிகப்பெரிய அக்கிரமம். இரண்டாவது, யார் ஷிர்க் செய்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூன்றாவதாக, யார் இணை வைத்து விடுகிறார்களோ, ஷிர்கு செய்து விடுகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான், நரகத்தில் அவர்கள் தங்குமிடத்தை எழுதி விடுகிறான். நான்காவதாக சொல்லுங்க பார்க்கலாம், இதையாவது நீங்க சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அவனுடைய அத்தனை அமல்களும் நாசமாகி விடுகின்றன. அவனுடைய அத்தனை அமல்களும் நாசமாகி விடுகின்றன. அவ்வளவு மோசமான பாவங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள். ஸஹீஹுல் புகாரியில கிதாபுத் தௌஹீதிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அஅஸமு தம்பி அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ கலபக. பாவத்திலே மிகப்பெரிய பாவம் இது, அல்லாஹ்விற்கு நிகராக ஒருவரை நீ வணங்குவது, அவன்தான் உன்னை படைத்திருக்க. பாவத்தில ரொம்ப பெரிய பாவம் இது, அல்லாஹ்தான் உன்னை படைத்திருக்க, அவனுக்கு நிகராக ஒருவரை நீ வணங்குவது. அல்லாஹ்வுடைய சுதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹதீஸை நேற்று நாம் கூறியிருக்கிறோம், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாத நிலையிலே யார் அல்லாஹுவை சந்திக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். வமன் லகியஹு யுஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்த நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் நரகத்திற்கு சென்று விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பாரா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஷிர்க் என்பது இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதுபோன்று தௌஹீத் என்பது அது சாதாரணமாக, அதில் ஏதாவது குறை ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்பதை போன்று அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு கட்டளை அல்ல. தௌஹீத் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே மிக மகத்தான மிகப்பெரிய கட்டளை. ஷிர்க்கு தான் அல்லாஹ் தடுத்த பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம். சரி, இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. பின்னாடி இன்ஷால்லா நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் வரும். ரொம்ப பேர் யோசிக்கலாம், அதாவது கவனமாக்க எடுங்க, ரொம்ப கவனமாக்க எடுங்க. யார் அல்லாஹ் என்றால் யார் என்று இன்னும் அறியவில்லையோ, அல்லாஹ் என்பவனை யார் என்று அறியவில்லையோ, அவர்களுக்கு இந்த விஷயம், இந்த விஷயம் தௌஹீத் என்பதும் அதனுடைய கடமையும் ஷிர்க் என்பதும் அது எவ்வளவு பயங்கரமானது என்பதும் புரியாது. புரியல? யாருக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லையோ அவர்களுக்கு தௌஹீதுடைய அந்த மதிப்பும் ஷிர்க்கினுடைய விபரீதமும் புரியாது. இப்ப ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார், இன்னொருவரை வந்து நானும் இந்த நாட்டுக்கு மன்னர்னு சொன்னா
அது குற்றங்கள்லயே பெரிய குற்றமா இல்லையா? எவ்வளவு பெரிய குற்றமாக பார்க்கப்படும்? அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வை இந்த உலகத்தையே படைத்து, இந்த உலகத்தை பரிபாலித்து, தனக்கு எந்த விதமான இணையும் துணையும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், தனது நிர்வாகத்தை கொண்டு, தனது கட்டுப்பாட்டை கொண்டு, தனது கட்டளையை கொண்டு, தனது அதிகாரத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலித்து வளர்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரரசனுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டை வணக்கத்தை நீங்கள் இன்னொருவனுக்கு செய்தால் நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை. அல்லது இந்த தௌஹீதை நீங்கள் அலட்சியம் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வை உணரவில்லை, புரியவில்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையா? அப்துல்லா, அல்லாஹ்வை பற்றிய சிபத், அல்லாஹ்வுடைய அந்த சிபத்தை யார் அறிந்தார்களோ, அவருடைய அகமத் மகத்து, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பாருங்க. நாம் புரிந்து வைத்திருப்பதை விட சூரா மரியம் 19வது அத்தியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் போது, அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று சொல்லும் போது வானம் நடுங்குகிறது, வானம் நடுங்கி ஒளிந்துவிட நொறுங்கிவிட நெருங்குகிறது, பூமி பயத்தால் பிளந்துவிட நெருங்குகிறது, மலை அப்படியே சுக்குநூறாக விழுந்து நொறுங்கிவிட நெருங்குகிறது. எதற்காக? அந்த அல்லாஹ்விற்கு குழந்தை உண்டென்று இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் வானம் பயப்படுகிறது, பூமி பயப்படுகிறது, மலை பயப்படுகிறது என்று எல்லாம் சொல்கிறார். ஏன்? அந்த வானம் பூமி மலை அல்லாஹ்வின் வல்லமைய மகத்துவத்தை புரிந்து வைத்திருக்கின்றன. மனிதர் புரியவில்லை, மனிதன் புரியவில்லை. வானம் பூமி மலை அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கின்றன. பூமியில் உள்ள வானத்தில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. ஏழு வானங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, ஏழு பூமிகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அவற்றில் உள்ளவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். தௌஹீத் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்தவருக்குத்தான் புரியும் தௌஹீதுடைய மகத்துவம். ஷிர்க் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அல்லாஹ்வை புரிந்தவருக்குத்தான் புரியும். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயம் புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை மகத்துவத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். அதற்கு பிறகு தெரிய வரும், ஏன் இந்த தௌஹீதுக்காக இத்தனை இறை தூதர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள்? இந்த தௌஹீதுக்காகத்தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் போர் செய்திருக்கிறார்கள், நாட்டை திறந்திருக்கிறார்கள், உறவுகளை பகைத்திருக்கிறார்கள், அவர்களும் இதற்காகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், வேறு எதற்காகவும் அல்ல. இரண்டாவது என்ன தெரியுமா? இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த துன்யாவிலே ஒரு மனிதர் வாழ்கிறான், எவ்வளவு காலம் வாழ்ந்து விடுவார்? 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக மரணித்தியாக வேண்டும். அப்ப இந்த மரணத்திற்கு பிறகு அவன் தங்குவதற்கு 2 இடங்களில் ஒரு இடத்தைத்தான் நல்லா முடிவு செய்திருக்கிறான். ஒரு இடம் என்ன? சொர்க்கம். இன்னொரு இடம் என்ன? அப்ப அந்த சொர்க்கம் என்பது எவ்வளவு காலம் உள்ள வாழ்க்கை, நரகம் என்பது எவ்வளவு காலம் உள்ள வாழ்க்கை? இந்த துன்யாவை படைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன நமக்கு தெரியும். 100 வருஷம், 200 வருஷம், 1000 வருஷம், 10000 வருஷம், 1000000 வருஷம், 1,000,000,000 வருஷம், அடுத்து இந்த துன்யா முடிவதற்கு எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது. சரி, வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல கடல் எல்லாம் சேர்த்து பாலைவனத்தெல்லாம் சேர்த்து இருக்கிற எல்லா இடங்களையும் கடுகு தெரியுமா, கடுகு நீங்க தாளிக்கும் போது பயன்படுத்துவீங்களே அந்த கடுகால நிரப்பி வச்சிருக்கு, நிரப்பி வச்சிருக்கு டப்பால போட்டுக்கிற கடுகு. வீட்டுல கடுகு எவ்வளவு வச்சிருப்பீங்க, ஒரு சின்ன டப்பால வச்சிருப்பீங்க, அதை என்னைக்காவது எண்ணிருக்கிறீங்களா? இன்னைக்கு போய் வீட்டுல போய் எண்ணி பாருங்க. சரி, அந்த டப்பால உள்ள கடுகையே என்ன முடிய மாட்டேங்குது, அதை என்னனாலே அதுல எவ்வளவு இருக்கும், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல கடல் திடல் மலை மடு எல்லாத்தையும் கடுகால நிரப்பிடுங்க. ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புறா ஒரு ஒரு ஏதோ ஒரு பறவை ஒரு கடுகு சாப்பிடுது. எத்தனை வருஷத்துக்கு, ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு புறா அந்த கடுகுல இருந்து ஒரு கடுகு சாப்பிடும். சொன்னா கண்டிப்பா எத்தனையோ மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகள் முடிக்கும் போது ஒரு நேரம் வரும், அல்லாஹ் அந்த புறாவுக்கு அந்த பறவைக்கு அல்லாஹ் ஹயாத் கொடுத்திருந்தான் என்றால் கண்டிப்பா இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் அது காலி பண்ணித்தான். ஆனால் இதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா அல்லவா, இருக்கிறதா இல்லையா? ஆனால் சொர்க்கத்திற்கு முடிவு இல்லை, நரகத்திற்கு முடிவு இல்லை. ஆனால் சொர்க்கத்திற்கு முடிவு இல்லை, நரகத்திற்கு முடிவு கிடையாது. இந்த துன்யாவை முடித்து விட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் இந்த இரண்டில் ஓர் இடத்தில் தான் நீங்கள் தங்க வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தில் தங்க வேண்டும் என்றால் தௌஹீத் சரியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நரகம் தான். அடுத்து ஃபைலை திரும்பி பார்த்து கரெக்ஷன் பண்ணுவதற்காகவே வாய்ப்பு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இங்கே நீங்க கஸ்டம்ஸ்ல இமிகிரேஷன்ல டிபார்ட்மெண்ட்ல ஃபைலை திரும்ப வாங்கி நான் கரெக்ஷன் போட்டு சரிபார்த்து திரும்ப செய்து தருகிறேன் என்று சொல்லலாம். இங்கே ஃபெயில் ஆகிவிட்டால் அடுத்து பரீட்சை எழுதலாம், பள்ளிக்கூடத்தில் முடியவில்லை என்றால் பிரைவேட்டாக எழுதலாம், அதிலும் முடியவில்லை என்றால் வேறு ஏதாவது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையின் அந்த பரீட்சையிலே தௌஹீதிலே கோட்டை விட்டு விட்டால் கொஞ்சம் ஓட்டதான் அல்லாட்ட பேச முடியாது, அவ்வளவுதான், அப்படியே தூக்கி அனுப்பி விடுவான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் மிகப்பெரியது தௌஹீத், அல்லாஹ் தடுத்த பாவங்களில் மிகப்பெரிய பாவம் ஷிர்க் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையோடு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்த தன்மையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். படைத்தது அவன், பரிபாலிப்பது அவன், காப்பது அவன், கொடுப்பது அவன், எல்லாவற்றையும் தனது ஆற்றலை கொண்டு இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன். அப்படிப்பட்டவனுக்கா இந்த அற்ப படைப்புகளை நீங்கள் சமமாக்குகிறீர்கள்? அவனுடைய வழிபாட்டையா இந்த அற்ப படைப்புகளுக்கு நீங்கள் செய்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கு செய்தால் என்ன, மாணவர்களுக்கு செய்தால் என்ன, நீங்கள் அவுலியாக்களுக்கு செய்தால் என்ன, நபிமார்களுக்கு செய்தால் என்ன, நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள் என்பது அங்கே கவனிக்கப்படாது. யாருடையதை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ஹக்கை நீங்கள் எப்படி பிறருக்கு கொடுக்கலாம்? இரண்டாவதாக இந்த தௌஹீதுடைய முக்கியத்துவத்தையும் ஷிர்க்குடைய பயங்கரத்தையும் நீங்கள் புரிய வேண்டும் என்றால் நீங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு தங்குமிடமாக எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு விளக்கும் இந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அதற்கு என்ன தேவை, தௌஹீத் முழுமையாக சரியாக நிறைவாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் நரகத்திற்கு எப்போது நிரந்தர நரகவாதியாக அவன் எழுதப்பட்டு தள்ளப்படுகிறான், கதவுகள் அடைக்கப்பட்டு விடும், கத்துவான் கதர்வான், கேவலமடையுங்கள், இடத்துல பேசாதீர்கள். மரணம் மௌத் அங்கே அதற்கு மூத்து கொடுக்கப்பட்டுவிடும், நான் எமூத்து பீஹா ஒலா யஹ்யா, வாழ மாட்டான் சாவ மாட்டான், லா துபகி ஒலா தஹர், அந்த தக்கர் நரகம் வைத்துக் கொள்ளவும் செய்யாது, வெளியே விடவும் செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான நரகத்திலே மனிதன் சதா காலமும் முடிவில்லாத ஒரு காலம், இந்த உலகத்தை எல்லாம் கடுகால் நிரப்பப்பட்டு ஏழு வானங்கள் பூமிகளில் நிரப்பப்பட்டு ஒரு ஒரு கடுகாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஆண்டுகள் முடிந்து விடலாம். ஆனால் நரகத்தில் சிறுக்கினால் சென்ற ஒரு மனிதன் நரகத்தை விட்டு வெளியேற முடியாது என்றால் சிறுக்கு எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை புரிந்து பாருங்கள். சகோதரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே துஆ கேளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை புரிய முயற்சி செய்யுங்கள். சிலருக்கு இங்கே சொல்லப்படும் போதே புரிந்திருக்கலாம், ஆனால் இன்னும் பலருக்கு புரியாமலும் இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் விளக்கத்தை கேளுங்கள், இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வீடுக்கு சென்று வீடுகளுக்கு திரும்ப செல்லும் பொழுது இதை நீங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி பாருங்கள். மௌத்தை நினைத்து பாருங்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அப்போது இன்ஷா அல்லாஹ் புரியும். நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்தை ஆரம்பிப்போம். இப்போது கேள்விகள் ஏதாவது இருக்குமேனால் கேட்டுக்கொள்ளுங்கள். முஸ்லீம் அல்லாத பள்ளி தோழர்கள், பள்ளியில படிக்கக்கூடியவங்க, காலேஜில் படிக்கக்கூடியவங்க, அவங்களோட நட்பை தொடரலாமா என்று கேட்கிறார்கள். நேற்று நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், பழக்கத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். நீங்கள் அவர்களோடு ஒரு இடைவெளியோடு பழகுவதை நீங்கள் முறித்து விட வேண்டாம். அப்படி பழகும் போதுதான் அவர்களுக்கு நீங்கள் அழைப்பை செய்ய முடியும், அவர்களுக்கு இஸ்லாமியை பற்றிய விளக்கத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த பழக்கத்தை நட்பாக மாற்றி அவர்களது வீட்டுக்கு எப்போதும் செல்வது, அவர்களை உங்களை வீட்டுக்கு அழைப்பது, நீங்கள் அவர்களது வீட்டிலே சாப்பிடுவது, அவர்களை உங்களை வீட்டிலே சாப்பிட வைப்பது, இப்படியாக ஒரு முஸ்லீமோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான பழக்கத்தை நீங்கள் அவர்களோடு தொடரக்கூடாது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகளை வீட்டுக்குள் அழைத்து வரக்கூடாது என்று தடுக்கிறார். முஷ்ரிக்குகளை வீட்டுக்குள் நாம் அழைத்து வரக்கூடாது. இன்னும் எந்த அளவுக்கு மார்க்க சட்டம் இருக்கிறது தெரியுமா? ஒரு முஸ்லிமான பெண், ஒரு முஸ்லிமான பெண் முஷ்ரிக்கான பெண்களிடத்தில் ஹிஜாபை பேண வேண்டும். ஒரு முஸ்லிமான பெண் அந்நிய ஆண்கள் மட்டுமல்ல, ஒரு பெண் முஷ்ரிக்காக இருப்பாளேனால், காபிராக இருப்பாளேனால் அவரிடத்திலும் ஹிஜாபை பேண வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அந்த பெண்களை நமது வீட்டுக்குள்ளார கொண்டு வரும் பொழுது ஒன்று அவர்கள் ஹிஜாப் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது நம்முடைய பெண்களை அவர்கள் பார்ப்பார்கள், அவர்களை தங்களது காப்பீர்களிடத்திலே வர்ணிப்பார்கள். இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் நெருக்கமாக்கி வைக்கும் அளவிற்கு அவர்களிடத்திலே பழகுவது நாம் கூடாது. மாறாக அவர்களை தூரமாக வைத்து தாவாவிற்காக நமது குணங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக பழகி அவர்களுக்கு அறிவுரை சொல்வதிலே மார்க்கம் எந்த விதமான தடையும் கொடுக்கவில்லை. நம்ம நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை இதோட சேர்த்து சொன்னோம், அதாவது நட்பு என்றால் என்ன? உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது, உன்னை பார்த்தால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, உன்னோடு சாப்பிட்டால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ற அளவுக்கு போகுமையானால் அது நட்பு என்று சொல்லப்படும். அந்த மாதிரி நட்பை ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணோடு தான் வைக்க முடியுமே தவிர அந்நிய காஃபிரான பெண்ணோடு வைக்க முடியாது. பிதாத்துகளும் ஷிர்க்கிற்கு சமமானது என்று சொல்கிறார்களே. பிதாத்துகள் நடக்கக்கூடிய திருமணங்கள் நமது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் நாம் போகக்கூடாதா? இப்ப பிதாத்தை பொறுத்தவரை அதுல பலவிதமான பிதாத்துகள் இருக்கின்றன. ஒன்று கொள்கையிலே உள்ள பிதாத்துகள், இரண்டாவது செயல்களிலே உள்ள பிதாத்துகள். அப்ப கொள்கையிலே உள்ள பிதாத் என்பது அது ஷிர்க்கு சமமானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அமல்களிலே உள்ள பிதாத்துகள் இவற்றை ஷிர்க் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லவில்லை, ஆனால் ஷிர்க்குக்கு அடுத்த பெரும்பாவம் அமல்களிலே உள்ள பிதாத் என்பது ஷிர்க்குக்கு அடுத்த பெரும்பாவம், ஏனைய பெரும்பாவங்களை விட பயங்கரமானது. ஜினாவை விட, குடிப்பதை விட பயங்கரமானது அமல்களிலே உள்ள பிதாத். அப்ப முற்றிலுமாக சடங்குகளோடு செய்யப்படக்கூடிய திருமணங்கள், உதாரணத்துக்கு எப்படி மணமகன் மணமகள் வரும் பொழுது அவங்களுக்கு கண் திருஷ்டிக்காக வேண்டி அந்த சடங்குகள் செய்யறாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் ஷிர்க்கான காரியங்கள். இப்படிப்பட்ட ஷிர்க்கான காரியங்களை செய்வார்களேனால் கண்டிப்பாக அந்த திருமணங்களுக்கு நாம் செல்ல முடியாது. அமல்களிலே உள்ள பிதாத் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத சொல்லித்தராத துஆக்களை ஓதுகிறார்கள் திருமணங்கள். அப்ப இது அமல்களிலே உள்ள பிதாத்துகள். இப்ப இந்த மாதிரி பிதாயத்துகள் விஷயத்திலே நாம் அந்த இடத்திலிருந்து தகுந்து கொள்ள வேண்டும். அந்த பிதாயத்துகளுக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. அப்படி அவங்க துவா செய்யும் பொழுது நம்ம ஆமீன் சொல்றதோ அந்த துவாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. மற்றபடி பொதுவா வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டோம் என்றால் போகலாம். ஆனா அந்த வலிமா விருந்திலையும் இசையோ பாட்டோ ஆண்கள் பெண்கள் இருவரும் கலந்து அதாவது பழகும்படியான ஹிஜாப் இல்லாத ஒரு முறையை இருக்குமேனால் அப்படிப்பட்ட திருமணங்களுக்கு செல்லக்கூடாது. அதே போல எந்த திருமணங்கள்ல வரதட்சணை பெண்ணிடமிருந்து வாங்கப்பட்டு பெண் வீட்டார்களிடத்திலிருந்து சொத்துகள் செல்வங்கள் வாங்கப்பட்டு பெரும்பாவத்தோடு நடத்தப்படுகிறதோ அல்லது பெண் வீட்டுடைய விருந்தாக இருக்கிறதோ அது பெரும்பாவமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த மாதிரி திருமணங்கள்ல போய் அவர்களுக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. ஆண்களிலே பலர் நாங்கள் எதையும் தர்காவிலே வேண்டவில்லை, ஜியாரத்துக்காக செல்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது சரியா? இப்ப ஜியாரத்துக்காக செல்வதை மார்க்க அறிஞர்கள் யாரும் தடுக்கவில்லை. ஆனால் ஜியாரத்துக்காக செல்கிறோம் என்பதற்கு என்ன அளவுகோல்? உங்களது ஊரிலே உள்ள முஹல்லாவிலே உள்ள கபர்களை நீங்கள் சென்று கபர்களுக்கு செல்வீர்கள் என்றால் அது அனுமதிக்கப்பட்ட ஜியாரத். அங்கே சென்று நீங்கள் சலாம் கூறி நீங்கள் மறுமையை நினைத்து உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு பயந்தவர்களாக நீங்கள் திரும்பி வந்தால் இது அனுமதிக்கப்பட்ட ஆர்வம் கூட்டப்பட்ட ஜியாரத். ஆனால் அங்கே சென்று அவர்களுடைய பரக்கத்தால் கேட்பது அல்லது அங்கே சென்றாலே எனக்கு ஒரு வரக்கத்து கிடைக்கும் என்று நம்புவது அல்லது அங்கே சென்று அவர்களுடைய பொருட்டால் அல்லாவிடத்தில் கேட்டால் தனக்கு கிடைக்கும் என்று நம்புவது அல்லது வேறு இடத்தில் துவா கேட்பதை விட அங்கே சென்று துவா கேட்டால் அது விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அது அல்லாவிடத்தில் அல்லாவை கொண்டு கேட்டாலும் சரி. எப்படி மஸ்ஜிதுல போய் தொழுதா சிறப்பு அதிகம், மஸ்ஜிதுல தொழுது துவா கேட்டால் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் நம்ப வேண்டுமோ அந்த மாதிரி ஒருத்தர் எப்படி நம்புகிறார்? கபூர்ல போய் நின்று கொண்டு அவுலியா பக்கத்துல நின்று கொண்டு துவா கேட்டா அல்லாவிடத்தில் அல்லாஹ் சீக்கிரமா ஏற்றுப்பான் என்று நம்பினாலும் சரி, இவை எல்லாம் ஷிர்கான செயல்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஜியாரத்தாக இருக்குமேனால் அது செய்யக்கூடாது. அதே போல ஜியாரத் என்பது பொதுவான கபூர்களுக்கு தானே தவிர எந்த கபூர்கள் தர்காக்களாக குப்பாக்கி வைத்து கட்டிடங்களை கொண்டு எழுப்பப்பட்டு விட்டனவோ அவை கோயில்களுக்கு சமமானவை, அங்கு போகக்கூடாது. பொதுவா முஸ்லிம்களுடைய பொது மையவாடி கபிரஸ்தான் இருக்கிறது அல்லவா, அங்கதான் போக முடியுமே தவிர நீங்கள் கட்டப்பட்ட கபர்களுக்கு செல்லக்கூடாது. அதுல ரெண்டு பாவம் இருக்கு. ஒரு பாவம் என்ன? அங்கே பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த பாவங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது ஒரு பாவம். இரண்டாவது என்ன? அங்கே பாவங்கள் செய்யக்கூடியவர்களை உங்களால் தடுக்கவும் முடியாது. மூன்றாவது விஷயம் என்ன? நீங்கள் அங்கே சென்று நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பினாலும் வெளியில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? வெளியில் உள்ளவர்கள் இவரும் அல்லாஹ் அந்த அவுலியாவிடத்தில் சென்று துவா கேட்டுவிட்டு தான் வருகிறார் என்று நினைப்பார்கள். ஆகவே இத்தகு சந்தேகத்திற்குரிய இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சுதர்சனாலயத்திலும் சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அப்ப நம்ம அங்க போறதுனால அப்படி பாவம் செய்யறவங்களோட அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல துவா கேட்பவர்களோட சேர்த்து தான் நம்மையும் மக்கள் விலகிக் கொள்வார்கள் என்று இருக்கின்ற காரணத்தினாலையும் நம்ம அங்க போக முடியாது. இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப உறவுகள் இந்த மாதிரி பிதாயத்துகள் செய்யும் பொழுது, சிறுக்கான செயல்களை செய்யும் பொழுது, பாத்திஹா இந்த மாதிரியான சடங்குகள் செய்யும் பொழுது அவங்க வீட்டுக்கு நம்ம போகவில்லை என்றால் அவங்க கொடுக்குற சாப்பாடை நம்ம சாப்பிடலன்னு சொன்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் வந்து முறிஞ்சு போயிடுமே, அது பரவாயில்லையான்னு கேட்கிறாங்க. இப்ப இதுக்குதான் நம்ம தெளிவா சொன்னோம், நாம் நேசிப்பதில் மிக முதன்மையானவன் யாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹுடைய ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு முக்கியமே தவிர அல்லாஹுடைய உறவு முறியும் பட்சத்தில் நாம் மனிதர்களுடைய உறவை பேண முடியாது. அல்லாஹுடைய உறவை முறித்துக் கொள்ளாமல் மனிதர்களுடைய உறவு பேணப்படுமையானால் அதுதான் நமக்கு கட்டளை. அப்ப எங்க சிறுக்கு பிதாத்துகள் செய்யப்பட்டு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகள் அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்டு பரிமாறம் பண்ணக்கூடிய உணவுகள் அல்லது சிறுக்கான அந்த வார்த்தைகள் ஓதப்பட்டு மௌலூதுகள் அது போன்று சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யப்படக்கூடிய உணவுகள் இவையெல்லாம் சிலை வணங்கிகள் தங்களது சிலைகளுக்கு வணக்கம் செய்வதற்காக பூஜை செய்யக்கூடிய உணவுகளை போன்றுதான். அவற்றை நம்ம சாப்பிடக்கூடாது என்பதிலே மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. எனவே நம்ம அவங்களிடத்துல தெளிவா எடுத்து சொல்லியிருக்கோம், இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். எடுத்து சொல்லிடணும். அதனால அவர்கள் உறவை முறித்துக் கொண்டால் நீங்கள் குற்றவாளிகள், அவர்கள் உங்களை புறக்கணித்தால் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தாவா கொடுக்கும் பொழுது என்னென்ன ஆயத்துக்களை சொல்லலாம் என்பதாக கேட்கிறார்கள். இதுக்கு நீங்க எடுத்து சொல்லதா இருந்தா சூரத்துல் பக்கராவுல 21-22 இந்த ரெண்டு வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். அதே போல 10வது அத்தியாயத்துல சூரா யூனுஸ்ல 3வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை 10வது வசனம் வரை 10வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனங்கள் வரை உள்ள வசனங்கள். அதே போல இதே சூரா யூனுஸ்ல 31-36 வரை உள்ள வசனங்கள். சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயத்தில் 73வது வசனங்கள். சூரா ரூம் 30வது அத்தியாயத்தில் 28வது வசனங்கள். சூரா ரூம் 30வது அத்தியாயத்தில் 28வது வசனம். சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதே போல சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் 3-லிருந்து அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி வரக்கூடிய மூன்றாவது வசனம் சூரா நஹல் 16வது அத்தியாயத்தில். அதுல கடைசியா நீங்க அந்த 3வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு தௌஹீதை ஈமானை புரிய வைக்கின்றான். அதே போல அதே அத்தியாயத்தில் 28வது வசனம் சூரா நஹல்லையே 28வது வசனத்திலிருந்து சூரா நஹல் 16வது அத்தியாயத்தில் 51வது வசனத்திலிருந்து 28 அதுக்கு பிறகு 66 சூரா நஹல் 66 அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி அவர் நமக்கு விவரிக்கக்கூடிய அறுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நேரடியாக அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து பேசுறான். ஒன்றுமில்ல, நீங்க அவங்களை உட்கார வைத்து ஒரு ஒரு வசனமா ஓதி காட்டினாலே படிச்சு காட்டினாலே போதும். அதே போல சூரா ஸுமர் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அப்ப இந்த மாதிரி வசனங்களை இன்னும் நீங்க இன்ஷால்லா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த வசனங்களை நீங்க மனப்பாடம் செய்து கொண்டோ அல்லது இவற்றை எழுதி வைத்துக் கொண்டோ நீங்கள் அவர்களுக்கு தாவா கொடுக்கலாம். இல்மு வர்றதுக்கு முன்னாடி தர்காக்கு சென்றவர்கள் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அதிலிருந்து விலகி விட்டார்கள் என்றால் இவங்க இதுக்காக என்ன செய்யணும் என்றால் முதல்ல அதுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது, இந்த தீமையிலிருந்து தான் விலகியதை போன்று பிறரையும் இந்த தீமையிலிருந்து தடுக்க வேண்டும். தான் விலகியதோடு மட்டுமல்லாமல் அதற்காக தான் வருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு பிறரையும் அந்த தீமையிலிருந்து தடுப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இவர்களை மன்னிப்பான். இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னித்து நன்மைகளாக மாற்றிக் கொடுப்பான். வட்டிக்கு கொடுக்கிறவங்க வாங்குறவங்களுடைய வீட்டிலிருந்து உணவு வறுமையானால் அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்க விருந்து கழிச்சாலும் நம்ம போகக்கூடாது. மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு அருகிலே 2 ரக்அத் தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதுபோல் தொழலாமா என்று கேட்கிறார்கள். யாருடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்திலையும் தொழக்கூடாது. யாருடைய கபருக்கு பக்கத்திலையும் தொழக்கூடாது. யாருடைய கபருக்கு முன்னாடியும் நின்று கொண்டு கை தூக்கி துவா செய்யக்கூடாது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு விதிவிலக்கு என்று கிடையாது. ஹலீஃபாக்களுடைய காலம் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மஸ்ஜிதில் சேர்க்கப்படாமல் இருந்தது. மஸ்ஜிது தனி, ரசூலுல்லாவுடைய கபர் தனி என்று தான் இருந்தது. ரசூலுல்லாவுடைய வீடு அதுதான் அவர்களுடைய கபர், அது மஸ்ஜிதில் இருந்து தனித்துத்தான் இருந்தது. பின்னால் ஹிஜ்ரி 60க்கு பிறகுதான் மற்ற உமவியாக்களுடைய மன்னர்களுடைய காலத்துல பாதுகாப்புக்காக வேண்டி மொத்தமா ஒரு காம்பவுண்ட் எடுத்தாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டையும் மஸ்ஜிதிற்குள் கொண்டு வந்தார்கள். ஆனா அப்போது இருந்த பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். அப்ப அதனாலதான் இன்றைக்கு நம்ம தொழுகை செல்லும் போது கூட அங்க திண்ணை என்று சுஃபா என்று ஒரு இடம் இருக்குது பாருங்க, அங்க நின்று தொழக்கூடாது. ஏன்னா அது நேரடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு அது அதாவது கபரை முன்னோக்கியதாக இருக்கும். உலமாக்கள் அறிஞர்களை பார்த்தீர்கள் என்றால் யாரும் அங்கு போக மாட்டாங்க. அறியாத மக்கள் தான் சுப்பாவாசியர் உட்கார்ந்திருந்த இடம் தின்ன என்று சொல்லி அங்க உட்கார்றதுக்கு போட்டி போடுவாங்க. எப்படி ரவுதால உட்கார்றதுக்கு ரசூல்லாவுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள இடத்துக்கு உட்கார்றதுக்கு போட்டி போறாங்களோ அதே போல அறியாத மக்கள் அங்கு சுஃபால போய் உட்கார்றதுக்கு போட்டி போடுறாங்க. அங்க போய் தொழுகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க கிடையாது. அது மஸ்ஜிதுல சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆனா அதே நேரத்துல மஸ்ஜித் விரிவாக்கப்பட்ட மஸ்ஜித் இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 சஃப் இருக்கும், அங்க தொழுகிறது தப்பு கிடையாது. அப்ப அதை விட்டு விட்டு அந்த சுஃபாவை விட்டு விட்டு விரிவாக்கப்பட்ட மற்ற மஸ்ஜிதுகள்ல தொழுகலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்துல கபருக்கு பக்கத்துல போய் நான் நின்று தொழ போறேன் என்ற நியத்துல போறது இது கூடாது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது மஸ்ஜித் நபவிக்கு செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல சொல்லி சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லலாமான்னு சொல்லி அவர் எப்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாரோ அப்பயே அவருடைய சலாம் ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து சொல்லப்பட்டுவிடும். அப்ப நீங்க போய் இன்னார் உங்களுக்காக சலாம் சொன்னார் ரசூலுல்லாஹ்வே என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய முறை சஹாபாக்களிடத்தில் இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிவிட்டார்கள், நீங்கள் எங்கிருந்து என் மீது சலவாத்து சலாம் சொன்னாலும் அந்த சலவாத்தை சலாமை எனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வானவர்களை உலகமெல்லாம் அல்லாஹ் பரப்பி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு வேலையே என்ன அல்லாஹ்வுடைய தூதர் மீது சொல்லப்படக்கூடிய சலாம் சலவாத்தை நபிக்கு எடுத்துச் சொல்வதுதான். அதனால நீங்க இங்கே இருந்து கொண்டே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லது அல்லாஹும்மா ஸல்லி வஸல்லி முபாரிக் அலா நபியினா முஹம்மத் என்று சொன்னால் உடனடியாக இந்த சலவாத்து சலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு உயிர் திரும்ப கொடுக்கப்படுகிறது, அவர்கள் அந்த சலாமுக்கு பதில் சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இனிமே சொன்னார்கள் என்றால் நீங்க இப்படி சொல்லாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க சலவாத்து சலாம் சொன்னால் அந்த சலவாத்து சலாமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து சொல்லப்பட்டு விடும் என்பதை நீங்க அவங்களுக்கு அழகா எடுத்து சொல்லிடுங்க. இப்போ ஒரு பெண்ணுடைய கணவர் பார்க்க விஷயங்கள்ல அலட்சியம் செய்கிறார் என்றால் அந்த பெண் அந்த கணவரோடு எப்படி நடந்து கொள்வது? அப்ப நீங்க கவனமா ஒரு மார்க்க நல்ல தெளிவான ஆழமான கல்வியுடைய கல்வியில முதிர்ச்சியுடைய ஒரு அறிஞரிடத்தில் அணுகி அவர் அலட்சியம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் ஒரே தரத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப ஃபர்தான தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை இந்த ரெண்டு தொழுகையும் ஒரு நேரத்தில் ஒரே தரத்தில் எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எதில் அலட்சியம் செய்கிறார் என்பதை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமுடைய 5 அடிப்படைகள் ஷஹாதாவிலா, தொழுகையிலா, ஜகாத்திலா, நோன்பிலா, ஹஜ்ஜிலா, இப்படி அடிப்படைகளிலே அலட்சியம் செய்வாரேயானால் அவருடைய அலட்சியம் குஃப்ரிலே சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லது ஷிர்கிலே சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமேயானால் உடனடியான ட்ரீட்மெண்ட் அங்கே தேவை. அப்படியும் அவருடைய அலட்சியம் அங்கே தொடருமானால் அவரோடு திரும்ப அந்த அலட்சியத்தை அவர் சரி செய்து கொள்ளாத வரை அவரோடு உறவை தொடர முடியாது. அது அல்லாமல் மற்ற விஷயங்களிலே ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவரிடத்தில் அலட்சியம் இருக்குமானால் அதனுடைய அளவு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவரிடத்திலே நாம் கடுமை காட்டலாம், அவரை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் செய்யலாம். அப்ப திருத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு அது உணர்த்தப்பட்டும் தொடர்வதானால் அப்ப மார்க்க அறிஞர் அணுகி எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இருவரையும் கூப்பிட்டு பேசி ஒரு சுமூகமான ஒரு அறிவுரையின்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்து கொள்ளும் போது சில நேரத்தில் விட்டு விலக வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், எப்படி உம்மு ஹபீபாவிற்கு ஏற்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல தான் குலா என்ற ஒரு விடுதலை முறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில அப்படி ஒரு கட்டம் இருக்குமேனால் அதுவும் தெளிவான மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆலோசனையின்படி திரும்ப திரும்ப அவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் தன்னுடைய அந்த ஒழுங்கீனத்திலேயே தொடர்பவை ஆனால் அதிலேயே அவர் நீடிப்பாரையானால் அப்ப அல்லாஹ்வுடைய சுதர்சுதாரசனம் கொடுத்த இந்த அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே உடனே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தோ அல்லது மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் ஃபர்துகளுடைய ஸ்தானத்தில் நஃபில்களை வைத்தோம், வாஜிபுகளுடைய ஸ்தானத்தில் முஸ்தஹபுகளை வைத்தோம் நீங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. அதுக்கு தெளிவான அறிஞருடைய வழிகாட்டுதல் தேவை. தனியா நீங்க மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருகிறார், அந்த நாளுக்கு அந்த நாளில் தான் வேலைகளை ஆரம்பிக்கிறார். அதே போல ஒரு குறிப்பிட்ட நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கணவன் பிள்ளைகள் மனைவிகளையும் அதே விஷயத்தில் நிர்பந்திக்கிறார் மறைமுகமாக என்றால் அவர்களுக்கு எப்படி அறிவுரை கூறுவது? அவங்க மறைமுகமா நிர்பந்திச்சாலோ கட்டாயப்படுத்தினாலோ ஒன்று நீங்கள் முதலில் அவர்களுக்கு புரியும்படி தெளிவா நீங்கள் மறைமுகமா எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடாது என்பதாக எடுத்து சொல்லி பாருங்க. அவர் கேட்பதாக இல்லை என்றால் அப்ப நீங்க என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், இந்த நாள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்று அவருடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக கூற விரும்பு கேளுங்க, அப்ப தெரிஞ்சு போயிடும். அப்ப அப்படி அவர் சொல்கிறார் இல்ல எனக்கு அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்க ஏன் மற்ற நாளை புறக்கணிக்கிறீர்கள், மற்ற நேரத்தை புறக்கணிக்கிறீர்கள், அப்ப நீங்க சொல்றதுக்கும் நீங்க செய்வதற்கும் இடையில வேறுபாடு முரண்பாடு இருக்கிறது என்று அவருக்கு புரிய வைக்க பாருங்கள். மீண்டும் மீண்டும் அவர் அப்படியே உங்களை நிர்பந்திப்பாரையானால் அது தெளிவான ஷிர்காயிஸ். அப்ப அவருக்கு அந்த நாள் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த நிறத்தின் மேல நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பரின் மேல நம்பிக்கை இருக்கு, எண்ணின் மேல நம்பிக்கை இருக்கிறது என்று தெளிவாகி போயிடுச்சு. அப்ப அது ஷிர்க். அப்ப ஷிர்க்குடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லிவிட்டான், தாய் தந்தையே உனக்கு இல்ம் இல்லாததை அல்லாவிற்கு இணை வைக்கும்படி அவர்கள் உன்னை நிர்பந்திப்பார்களே ஆனால் அவருக்கு நீ கீழ்படியாது என்று. அப்ப அது கணவனாக இருந்தால் என்ன, தாய் தந்தையால் இருந்தால் என்ன, அப்ப ஷிர்கான விஷயங்கள்ல கீழ்படிய முடியாது, அவங்களுக்கு தெளிவா புரிய வைத்து விட வேண்டும். அதுக்காக அடி வாங்கினாலும் பரவாயில்லை, அதுக்காக இயேசு வாங்கினாலும் பரவாயில்லை, அதற்காக அவருடைய கோபத்தை சம்பாதித்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யாருலா உனக்காக வேண்டி எனது கணவனின் கோபத்தை நான் சம்பாதிக்கிறேன், நீ அவரை திருப்திப்படுத்த அவருக்கு புரிய வையுங்கள். பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று கூறினால் நாங்கள் கொண்டாடல, சும்மா மற்றவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறோம்னு சொல்றாங்களே இது சரியான்னு கேட்கிறாங்க. அப்ப கொண்டாடுறதுனா இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? அன்னைக்கு தனியா விசேஷமா சாப்பாடு செய்யறதை விட வேற ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது மட்டுமல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிம்களை பார்த்தா மேரேஜ் டே கல்யாண டே நாளா, அன்னைக்கு வந்து புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி புதுசா சேலை கட்டிக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போறது, எங்கேயாவது போய் சாப்பிடுறது, அல்லது வந்து கணவனுடைய பெற்றோரை போய் பார்க்கறது, அல்லது மனைவியுடைய பெற்றோரை போய் பார்க்கறது, இதுவும் அதுல வரக்கூடியதான். இதுல இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே போலதான் எதுவும் இந்த மேரேஜ் டேவன் நினைவு கூறுவதும். இதுக்கு ஒரு தனி பயானே இருக்கு, இன்ஷால்லாஹ் முடிஞ்ச செய்வோம். இது ஏற்கனவே வந்த கேள்விதான். அதாவது ஷிர்க் என்று தெரியாமல் பல காரியங்களை செய்திருந்தோம் என்றால் அதற்கு என்ன செய்வது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். வருந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அதே போல மற்றவர்களையும் நீங்க அந்த ஷிர்கான செயலிலிருந்து தடுக்க முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை இரட்டிப்பாக்கி தருவான். விழா காலங்களில் கலாச்சார நடனம் அல்லது பாட்டு கேட்கின்றார்கள், இது கூடுமா? பெரியவர்கள் அதாவது நடனம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறுமிகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் உடல் அசைவு இல்லாத நடனமாக இருக்க வேண்டும். பாட்டு என்பது சிறுமிகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் இசை கலக்காத பாட்டாக இருக்க வேண்டும். அதை தவிர பெரிய பெண்களோ பெரிய ஆண்களோ நடனம் ஆடுவது இது தடுக்கப்பட்ட ஒரு பாவம். அதே போல இசையோடு கலந்த எல்லா விதமான பாட்டுகளும் தடுக்கப்பட்ட ஒரு பாவம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பேங்க்ல நிர்பந்தமா நீங்கள் உங்களது பணங்களை சேமித்து வைத்திருப்பீர்கள் என்றால் அதற்கு ஏதாவது அங்கே வட்டி போடுவார்கள் என்றால் அந்த வட்டியை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த வட்டியை எடுத்து தனக்காக வேண்டி எடுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் எடுத்து சமுதாயத்தில் உள்ள ரொம்ப வறியவர்கள் சிரமப்படக்கூடியவங்களுக்கு தர்மத்துடைய எண்ணம் இல்லாமலும் தான் தான் கொடுக்கிறோம் என்று தெரியாமலும் அவர்களுக்கு அதை கொடுத்து உங்களுடைய பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இதுதான் பெரும்பாலும் மூத்த மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப கொடுக்கும் பொழுது தர்மம் கொடுக்கிறேன் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. அவர்களிடத்துல நாங்கள் ஒரு மதிப்பை நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்ப அதுக்காக வேண்டி யார் கொடுக்கிறோம் என்று தெரியாமலேயே மூணாவது ஒரு ஆளை வச்சு அப்படிப்பட்ட வறியவர்களுக்கு அவங்களுடைய கடனை நீக்கிறதுக்கோ அவங்களுடைய மெடிக்கலுக்கோ அந்த மாதிரி நீங்க கொடுத்து விட்டுடலாம். உங்களுடைய உறவுகளுக்கு நீங்க அதை கொடுக்க கூடாது. அப்படி உங்களுடைய உறவுலேயே மூன்றாவது மக்கள் தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் நீங்க கொடுக்கிற மாதிரி தெரியாம வேற யார் மூலமாகவது நீங்க கொடுத்து விடலாம். பாட்டு பாட்டு கேட்கறது டான்ஸ் பாக்குறது எங்கேயுமே கூடாது, எங்க இருந்தாலும் கூடாது. அதனால இந்த இடத்துல இருந்தா கூடுமா அந்த இடத்துல இருந்தா கூடுமான்னு சொல்லி கேட்காதீங்க. அதாவது மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு செல்லும் போது பெண்கள் பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கும் மிம்பர் மேடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொழலாமான்னு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பா தொழலாம். மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இடம் ரவுதா, அங்க கண்டிப்பா தொழணும். ஆண்களுக்கு வசதி கிடைத்தாலும் தொழுகணும், பெண்களுக்கு வசதி கிடைத்தாலும் தொழுகணும். நம்ம எங்க தொழக்கூடாதுன்னு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அவங்களுடைய கபர் இருக்கு, அதுக்கு நேரா சுஃபா இருக்கு பாருங்க, திண்ணை என்று இருக்கும், ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டிருப்பாங்க, அங்க தொழக்கூடாதுன்னு சொன்னோம். அதை தவிர மஸ்ஜிதில் உள்ள எந்த பகுதியில வேண்டுமானாலும் அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு நேராக விஸ்தீர்ணம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, தப்பு கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கு இடையில உள்ள பகுதி, அதாவது வெள்ளை லேசா ஒரு பச்சை கலர்ந்த வெள்ளையோடு அங்க அந்த விரிப்பு கார்பெட் விரிச்சிருப்பாங்க, அங்க நீங்க தொழுகனா தொழுக வேண்டும். தொழுகிறதுக்கு இடம் கிடைச்சிச்சுன்னா அது சிறப்பானதுதான். அந்த கபருக்கு முன்னாடியோ அதாவது சுப்பாவுடைய இடம் இருக்குதுங்களா இல்லையா, அங்கதான் தொழ வேண்டாம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாங்க. நோன்பு அரஃபா நாளில் பிறை கண்டு வைக்கும் போது தமிழ்நாட்டில் அந்த நாளில் நோன்பு வைக்காம இருக்கிறாங்களே என்பதாக கேட்கிறாங்க. இது ஆரம்ப காலத்திலிருந்து அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இரண்டு விதமான ஒரு நிலைப்பாடு. பொதுவான ஒரு பிறையை ஏற்றுக்கொள்வதா அல்லது அந்தந்த பகுதியில பிறை பார்க்கப்படும் பொழுது அந்த பிறையின் அடிப்படையிலே நாம் செயல்படுவதா என்று. இந்த இரண்டுமே ஆரம்ப காலத்திலிருந்து கருத்து வேற்றுமை இருக்கின்ற காரணத்தினால நாம் எந்த ஒரு விஷயத்திலையும் எதுல ஆரம்ப காலத்திலிருந்து கருத்து வேற்றுமை இருக்கிறதோ ஒரு கருத்தை மற்றவங்க மேல நம்ம திணிக்க முடியாது. ஆனா பொதுவா எங்க பிறை பார்க்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அதே நேரத்துல ஒருத்தங்க தங்களுடைய நாட்டில் பிறை பார்க்கும் போதுதான் பிறை நோன்பை ஆரம்பிக்கிறார்கள் முடிக்கிறார்கள் என்றால் அதை படிப்பதற்கோ அதை குறை கூறுவதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது. அதை தப்பு என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாரத்தின் அடிப்படையில், ஆதாரத்தை புரிவதின் அடிப்படையில ஆரம்ப காலத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை இருக்கிறதோ அதுல நம்ம ஒரு விஷயத்துல அதாவது திணிக்க முடியாது, வலுக்கட்டாய நிர்பந்தப்படுத்த முடியாது. ஒரு காஃபிர் முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டார், திருமணத்துக்கு முன்னாடி மாறிடலாம், திருமணம் செஞ்சுட்டு மாறக்கூடாது, அப்படி முஸ்லிமான பெண்ணை அனுமதிக்க கூடாது. அவரை இஸ்லாமிற்கு மாற்றி திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப அவர் முன்னாடி காலத்துல கையில பச்சை குத்தி இருக்கிறாரு, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறாங்க. அது ஒரு தவறு, முன்னாடி காலத்துல செஞ்ச தவறு, அதை இப்ப மாத்த முடியாது. மாத்த முடிஞ்சால் மாத்திக்கலாம், இல்லை என்றால் அதற்காக தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சா போதுமானது, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அதே போல குஃப்ரில் இருக்கும் பொழுது காது குத்தி இருந்தாங்க ஆண்கள், நகை போட்டிருந்தாங்க, அதுவும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர் அதை எடுத்து விட்டார் என்றால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், அதற்காக குற்றம் இல்லை. தாவா செய்யும் பொழுது குரான் கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க, அவங்க குரான் ஓதலாமான்னு கேட்கிறாங்க. தாவா செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா கொடுக்கும் போது குறிப்பாக குரைஷிகளுக்கு தாவா கொடுக்கும் பொழுது அப்ப குரைஷிகள் அரபி தெரிந்தவங்க, நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. அப்ப எழுதப்பட்ட ஏடுகள் என்பது தொகுக்கப்பட்ட குரானுடைய ஏடுகள் அப்ப கிடையாது. நேரடியா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி தாவா கொடுத்தாங்க. அதே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு தாவா கொடுக்கும் போது குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை தங்கள் கடிதத்திலே எழுதி அனுப்பினார்கள். அப்ப அந்த எழுதப்பட்ட கடிதங்கள் அதில் குர்ஆன் வசனங்களும் இருந்தன. அந்த கடிதங்கள் அந்த மன்னர்களுக்கு அந்த மக்களுக்கு படித்து காண்பிக்கப்பட்டன. அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனமும் குர்ஆன் தான், மொத்த குர்ஆனுடைய சூராக்களும் வசனங்களும் குர்ஆன் தான். அப்ப எப்ப ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி காஃபிர்கள் கையில கொடுத்து படிக்க கொடுத்தாங்களோ அப்ப முழு குர்ஆனையும் கொடுப்பது தவறு இல்லை, அது சரியான ஒரு போக்கு தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் உலக மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே மக்களே, இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் இது அறிவுரை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்துல இது ஒரு முக்கியமான வசனம் தெரிஞ்சுக்கு. 10வது அத்தியாயத்துல 57வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மக்களே எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து உபதேசம் வந்திருக்கிறது, உங்கள் உள்ளங்களில் உள்ள நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த உபதேசத்தை அவங்க கையில கொடுக்கல, நீங்க படிக்க வைக்கல, அவங்களுக்கு நீங்க கேட்க வைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ஆதாரம் எப்படி பூர்த்தியா? அப்ப அதனால குர்ஆனை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு சில முக்கியமான அறிவுரைகளை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இது நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வேதம், இது இதை கண்ணியமா நீங்க படிங்க, இதற்கு மேல வேற புத்தகங்களை நீங்க வைக்காதீங்க, அவமரியாதை செய்யும்படி இந்த புத்தகத்தோடு நீங்க நடந்து கொள்ளாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூல்லாவுடைய அதாவது கடிதங்கள் கிடைக்கப்பட்டப்ப யாரு ரசூல்லாவுடைய கடிதங்களை கண்ணியப்படுத்தினார்களோ, ரசூல்லாவுடைய தூதரை கண்ணியப்படுத்தினார்களோ அந்த மன்னர்களுக்காக ரசூல்லா துவா செஞ்சாங்க. இதே நேரத்தில் ரசூல்லாவுடைய அந்த கடிதம் கிடைக்கப்பட்டப்ப கிஸ்ரா மஜூசி மன்னன் அந்த கடிதத்தை தாறுமாறா கிழித்து தூக்கி எறிந்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கிஸ்ராவையும் கிழித்து தூக்கி எறிந்து விடுவான், அவருடைய ஆட்சியை அல்லாஹ் கிழித்து விடுவான் என்று. அதே போல நடந்துச்சு. அப்ப குர்ஆன் ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு என்ன மரியாதையோ அதே போலதான் எழுதப்பட்டு அதாவது காகிதங்களையோ அல்லது வேற வடிவங்களையோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனையும் நாம் மதிக்க வேண்டும். ஏன், அந்த குர்ஆன் தான் ஒளியாக இருக்கக்கூடிய குர்ஆனை நமக்கு அறிவிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க குர்ஆனை கொடுக்கும் பொழுது இதை கண்ணியமா பயன்படுத்துங்க, இதை நீங்க அலட்சியம் செய்யாதீங்க, இதை அவமரியாதையை நீங்க பயன்படுத்தாதீங்க, வேறு அசிங்கமான ஆபாசமான அல்லது மற்ற மத சம்பந்தப்பட்ட நூல்களை இந்த குர்ஆனின் மீது வைக்காதீர்கள் என்று நீங்க அறிவுரை சொல்லி கொடுத்து விடுவது உங்களுடைய பொறுப்பு. நீங்களும் அதுக்கப்புறம் அவங்க தவறா பயன்படுத்தினாங்கன்னா நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீர்கள். பள்ளிவாசல்ல கூட்டு துவாக்கள் கேட்கும் பொழுது குறிப்பா அந்த தொழுகைக்கு பின்னாடி கேட்கிறாங்கல்ல, அப்ப நம்ம கை தூக்கி ஆமீன் சொல்லலாமான்னு சொன்னா சொல்லக்கூடாது, அதுல நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. நம்ம உட்கார்ந்து நம்முடைய திக்ர்கள் நம்முடைய துவாக்களை இன்ஃபிராதியா நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொள்ளணும். அந்த துவாக்கள்ல கை தூக்கி நம்ம ஆமீன் சொல்லக்கூடாது. ராயிப் ஜனாசா தொழுகை, அதாவது ஒருத்தர் மரணிச்சிட்டாரு, அவருக்கு வெளியூர்ல இருக்கிறாங்க, அந்த ஜனாசாவுக்கு அங்க தொழுகை நடத்தப்படுகிறது, அந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் இங்க தொழுகலாமா என்பதாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் ஒரு ஃபித்ஹ் மஸ்அலா சம்பந்தப்பட்ட கேள்வி. மார்க்க அறிஞர்கள் இரண்டு விதமான கருத்து இருக்கிறது. எங்க முஸ்லிம்கள்ல யார் ஒருத்தர் மரணிச்சிட்டாலும் தெரிஞ்சாலும், அதுவும் குறிப்பா அவர் வந்து சமுதாயத்துக்கு நன்மை செய்த ஒரு மனிதராக இருப்பார் என்றால், அவருக்காக வேண்டி தூரத்தில் உள்ள முஸ்லிம்களும் சலாத்துல் ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்று அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் சொல்கிறார்கள். அதுக்கு ஆதாரமா ஹபஷாவுடைய நஜாஷி மன்னர் அஸ்மஹா மரணித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவைத்த அந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். ஆனா அப்படி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கு அவருக்கு தொழ வைப்பதற்கு யாருமே இல்லை, எந்த காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, அதனால நம்ம இப்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி இரண்டு விதமான கருத்து அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். சிறப்பு என்னவென்று சொன்னால், சும்மா சும்மா ஊர்ல யாரும் மரணிச்சிட்டாரு செய்தி வந்த உடனேயே சலாத்துல் ஜனாசா நடத்துறாங்கல்ல, இது ஒரு சடங்காக செய்கிறார்கள் என்பதை கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். அதனால இதை தவிர்க்கிறது தான் நல்லது. சரியான கருத்துக்கு நெருக்கமான. மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த முறைகளையும் நாட்களையும் பார்த்து ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான முறையில் எப்படி சொல்வது என்று கேட்கிறார்கள். உதாரணமா பிறந்த நாளை பற்றி. இப்ப இந்த பிறந்த நாள் பிரச்சனை பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆழமா எங்க பதியுதுன்னு சொன்னா, அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலிருந்து ஏற்படும். என்ன செய்யறாங்க, காபிர்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல அல்லது இஸ்லாமிய அறிவில்லாத முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல பிறந்த நாளைக்கு மட்டும் அந்த குழந்தை யூனிஃபார்ம் போட வேணாம், அது அவங்க வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸோட வரட்டும் என்பதாக ஒரு சலுகை தர்றாங்க. ரெண்டாவது, கரெக்டா அந்த பிறந்த நாளை பார்த்து, என்ன நீ பிறந்த நாளைக்கு மற்ற குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலையா, மிட்டாய் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் கேட்கிறாங்க. அல்லது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குழந்தை வாங்கிட்டு வராட்டியும் சும்மா நிர்வாகத்தின் சார்பாக அல்லது அந்த டீச்சர் குழந்தைங்க மேல அன்பா இருக்கணும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அவங்க ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய, சும்மா இருக்கிற குழந்தைய தூண்டி விடுறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஆரம்ப பருவத்துல புதிய ஒன்றின் மீது அவங்களுக்கு ஒரு பிரியம் இருப்பது வழக்கம். அப்ப பிறந்த நாள்னு சொன்னா நமக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும், இனிப்பின் மேல சாக்லேட் மேல பிள்ளைங்களுக்கு விருப்பம் இருக்கும். அப்ப பிறந்த நாள்னு சொன்னா நமக்கு சாக்லேட் கிடைக்குது. இப்ப இதனாலதான் பொதுவா பிள்ளைகள் அந்த பிறந்த நாளை விரும்புவது, விரும்பக்கூடிய ஒரு அந்த ஒரு கலாச்சாரத்தை பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவர்கள் அறியாத பருவமாக இருப்பார்களே. இப்ப உதாரணத்துக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தை, 5 வயசு 6 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உணர்த்துறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அது 2 வயசு குழந்தை கூட ஆழமா புரிஞ்சு இப்படி அந்த முஹப்பத் என்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் மேல அஃபெக்ஷன், அல்லாஹ்வுடைய ரசூல் மேல உள்ள அஃபெக்ஷன் என்பது அவ்வளவு ஆழமா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபித்ரால உள்ள ஒரு விஷயம் அது. அதனால அந்த குழந்தைக்கு இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது, எனவே நம்ம இதை செலிபிரேட் பண்ணக்கூடாது என்று நீங்க அவங்களுக்கு சொன்னா மட்டும் போதுமான. அப்ப அதனால அந்த குழந்தைகளுக்கு பொதுவாக நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் பொழுதோ அல்லது ஸ்வீட் வாங்கி கொடுக்கும் பொழுதோ அப்போதிலிருந்தே இந்த விஷயத்தை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொண்டு வர வேண்டும். எப்படி நம்ம ட்ரெஸ் வாங்குறதோ நம்ம ஸ்வீட் சாப்பிடுறதோ ஒரு நிகழ்ச்சிக்காகவோ ஒரு நாளுக்காகவோ இருக்கக்கூடாது. ஒரு ட்ரெஸ் என்பது அல்லாஹ்வுடைய நேமத்து, ஸ்வீட் சாப்பிடுறது என்பது அல்லாஹ்வுடைய நேமத்து. அல்லாஹ் உனக்கு அதை கொடுக்கும் போதுனா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, ஆனா அதை ஒரு நாளோட நீ சம்பந்தப்படுத்தாத என்று அல்லாஹ்வுடைய பிரியத்தை முன்வைத்து, ரசூலுடைய பிரியத்தை முன்வைத்து நீங்கள் சொல்வீர்களே ஆனால் கண்டிப்பா அந்த பிள்ளை மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி இல்லாம வெறும் ஹலால் ஹலா ஹலாலு ஹராமு சட்டம் அப்படி இப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது என்று சொல்லி இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பா அந்த பிள்ளைகள் இன்ஷால்லா கேட்டுக்கொள்வார். சந்தனக்கூடு நடக்கக்கூடிய இடத்தில் உள்ள கடைகளுக்கு செல்லலாமான்னு கேட்கிறாங்க, கண்டிப்பா செல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம இதை தெரிந்து கொள்கிறோம். சமூக கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட இடங்களை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக விரைந்து செல்லுங்கள், அழுதவர்களாக செல்லுங்கள், அவர்கள் மீது இறங்கிய தண்டனை உங்கள் மீது இறங்கிவிடக் கூடாது என்று பயந்து செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஷிர்கான அது கோயில் திருவிழாக்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல நமக்கு ரொம்ப சௌகரியமா சாமான்கள் கிடைக்கட்டும், அதே போல தர்காக்கள்ல உருசுகள் கந்தூரிகள் நடக்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், அங்க போவதையும் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அந்த இடங்களிலே அவருடைய தண்டனையும் இறக்கிவிடலாம். அப்ப அந்த தண்டனை இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபங்கள் இறங்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த மாதிரி கடைகளுக்கு போவதையும் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாளை என்று எடுத்துக்கொள்ளாமல், அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நாளை குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப முதல்ல இந்த சந்தோஷமா என்று நீங்கள் எதை விளங்கிக்கிட்டீங்க, கொண்டாடலாம் என்றால் அந்த கொண்டாட்டம் என்பதற்கு என்ன ஒரு இலக்கணம் நீங்க வச்சிருக்கீங்க என்பதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்தணும். இப்ப உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் விடுமுறை கிடைக்கிறது. உதாரணத்துக்கு இந்த ஊர்ல நீங்க வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கிறது. இப்ப இந்த ஒரு நாள்ல குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க போறீங்க, அல்லது அவர்களெல்லாம் உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அவர்களுக்கு நீங்க உணவு செய்து கொடுக்கறீங்க, அப்ப குடும்பத்தில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி பேசுறீங்க, அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை நீங்க எடுத்து சொல்றீங்க. அந்த நேரத்தில் நீங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்றீங்க. இந்த அளவுக்கு இருக்குமையானால் இது கண்டிப்பா தவிர்க்கப்படும், அதாவது தப்பு கிடையாது, இது செய்யப்பட வேண்டிய ஆர்வமான ஒரு நல்ல விஷயம்தான். இதை மீறி வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது, வாங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போவோம், வாங்க எல்லாரும் பீச்சுக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு கட்டாய பழக்கமா ஏற்படுத்தி கொண்டு அங்கே செல்வதால் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் பல தீமைகள் ஏற்படும் என்று இருக்குமே ஆனால் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல இப்படி நீங்க வாரத்துல ஒரு நாள் அழைக்கும் பொழுது யாராவது ஒரு வேலையினால வரல என்று சொன்னா அவர்களிடத்துல நீங்க கோச்சுக்கிறீங்க, என்ன நீங்க வரல இன்னைக்கு ஃபேமிலி கேதரிங் டேக்கு நீங்க வரலையே, கூட்டமே நீங்க வரலையே என்று நீங்கள் அவர்களிடத்தில் கோபித்துக் கொண்டீர்கள் என்றால் அப்போதும் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக ஆகிவிட்டது. கட்டாயமாக இல்லாத ஒன்றை நீங்கள் கட்டாயமாக்கிவிட்ட ஒரு குற்றத்திற்கு ஆளாகிய காரணத்தால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இல்லாம லீவு நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல, ஒரு நாட்கள்ல நீங்க அவங்களை அழைக்கிறீங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்க, அப்ப நீங்க அந்த மகரமுடைய சட்டங்கள் எல்லாம் ஹிஜாபுடைய சட்டங்கள் கடைபிடிக்கிறீங்க, வயது வந்து ஆண் பெண் பிள்ளைகளை நீங்க பிரிச்சு தனியா வைக்கிறீங்க, அவர்களுக்கு மத்தியில தவறுகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை அங்க இல்ல என்று இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட சந்திப்புகள் மார்க்கத்துல அவசியம். அல்லாஹ்வுக்காக உள்ள அந்த சந்திப்புகள்ல நிறைய நன்மைகள் இருக்கின்றன, அதுவும் குறிப்பா அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கமும் நினைவூட்டப்படுமே ஆனால். ஆனா அப்படி இல்லாம ஒரு சடங்குக்காக வேண்டி, சும்மா சாப்பிடுறதுக்காக வேண்டி, அல்லது தன்னுடைய பெருமையை பற்றி பேசுவதற்காக, ரொம்ப இடத்துல அப்படித்தான் நடக்குது, தான் வீட்டை பாக்குறதுக்காக, தான் வாங்கியிருக்கிற புது சாமான பாக்குறதுக்காக, தன்னை பற்றி பெருமை பேசுறதுக்காக, ஒருத்தர் ஒருத்தரை பற்றி பெருமை பேசுவதற்காகவே, அல்லது புறம் பேசுவதற்காகவே அந்த ஒரு குழுமம் இருக்குமே ஆனால் அப்படி ஒன்று கூடுவது தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இதுவும் ஒரு பெரிய கேள்விதான். மார்க்க அறிஞர் என்று யாரை எடுத்துக்கொள்வது? இஸ்லாமை பற்றி மேடையில் பேசக்கூடிய அனைவரையும் மார்க்க அறிஞர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று கேள்வி கேட்கிறாங்க. மார்க்க அறிஞர் என்றால் பேச்சாளர்கள் மார்க்க அறிஞர்களாக ஆக மாட்டார்கள். இதை நீங்க கவனமா புரிஞ்சு கொள்ளும். மார்க்கத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட தலைப்புல பேசக்கூடிய பேச்சாளர்கள் இவர்கள் அழைப்பாளர்கள் தானே தவிர அறிஞர்கள் அல்ல. அப்ப மார்க்க அறிஞர்கள் என்றால் யாரு? யார் தெளிவான ஆதாரமிக்க மார்க்க விஷயங்களை போதிக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலே கல்வி படித்து அந்த தான் படித்த அறிஞர்களோடு தொடர்போடும் இருந்து கொண்டு மார்க்க கல்வி பணியை படிப்பது கொண்டோ, படித்து கொடுப்பது கொண்டோ, அல்லது அது சம்பந்தப்பட்ட நூல்களை எழுதுவது, ஆராய்ச்சி செய்வது, மொழிபெயர்ப்பு செய்வது, அந்த நூல்களை மக்களுக்கு படித்துக் கொடுப்பது என்று மார்க்க அறிஞர்களோடும் மார்க்க நூல்களோடும் யார் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மார்க்க அறிஞர்கள், அல்லது மார்க்க மாணவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே நமது சந்தேகங்களை கேட்கலாம், கேட்க வேண்டும். அதை தவிர பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாரிடத்திலும் சந்தேகங்களை நீங்கள் கேட்பீர்களேயானால் அது உங்களையும் தவறான வழியிலே இட்டு சென்றுவிடும், அவர்களையும் தவறான வழியிலே தள்ளிவிடும். அப்ப ரெண்டு கண்டிஷனை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், ரெண்டு அல்லது மூன்று கண்டிஷன்கள். ஒன்று என்ன? அவர் நன்கு மூத்த மார்க்க அறிஞர்களிடத்திலே கல்வி படித்திருக்க வேண்டும். இரண்டாவது, தான் படித்த ஆசிரியர்களோடு சமகாலத்தில் உள்ள மூத்த மார்க்க அறிஞர்களோடு அவர் தொடர்புடையவராக இருக்க வேண்டும், அந்த அறிஞர்களாலும் அவர் அறிஞராக மதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மார்க்க கல்வி பணியோடு அவர் தொடர்புடையவராக இருக்க வேண்டும். முன்னாடி எப்பயோ படிச்சிருக்கிறாரு, இப்ப படிச்சதுக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. படித்த நூலை எடுத்து பார்ப்பதோ, அந்த நூல்களை படிப்பதோ, படித்துக் கொடுப்பதோ, அந்த நூல்களை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதோ, அதில் அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றாலும் அவரிடத்திலும் நாம் கேள்வி கேட்க முடியாது. அதாவது எப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னதா இருந்தா, இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் MBBS டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஆனா இப்ப அவர் பிராக்டிஸே செய்யறதில்லை. அவர்கிட்ட போய் யாராவது வைத்தியம் பார்ப்பாங்களா? வைத்தியம் பார்க்க மாட்டான். அறிஞர்கள் இந்த விஷயத்துல இன்னொரு ஒரு ரெண்டு நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மூத்த அறிஞர்களாக இருப்பவர்கள், அதாவது சமுதாயத்திலே குரானுக்கு ஹதீஸுக்கு பணிவிடை செய்து அது சம்பந்தப்பட்ட பெரிய நூல்களை படித்தோ படித்துக் கொடுப்பது கொண்டோ அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியோ பண்பட்ட குரானை மனப்பாடம் செய்து பல நூறு ஹதீசுகளை மனப்பாடம் செய்து கல்வி பணியிலேயே ஒரு பெரும் காலத்தை கழித்து முதிர்ச்சி பெற்றவர்கள், இவர்களைத்தான் நாம் மூத்த அறிஞர்கள் என்று சொல்கிறோம். மற்றவர்கள் எல்லோரும் இந்த அறிஞர்களுடைய மாணவர்களாகவே கருதப்படுவார்கள். இவர்களெல்லாம் யார்? தலபத்துடைய ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜ், கல்வியினுடைய மாணவர்கள். அப்ப இந்த ரெண்டு தரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெரும்பாலும் ஒரு சட்ட நுணுக்கங்களை பற்றி நீங்கள் கேட்பதாக தெரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த மூத்த அறிஞர்களை அணுக வேண்டும், அல்லது அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை நீங்கள் அணுக வேண்டும். அப்படி இல்லாம பள்ளிவாசல இமாமத்து செய்றவங்க அல்லது ஒரு மேடையில வந்து ரொம்ப காரசாரமா அழகா பேசிவிட்டவர்கள், இவர்கள் எல்லாம் நாம் சட்ட நுணுக்கங்களை பற்றி பேசுவதற்கோ அல்லது அவர்களிடத்திலே கலந்து பரிமாறுவதற்கோ அல்லது அவர்களுடைய கருத்தை கேட்டு செயல்படுவதற்கோ தகுதியற்றவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இதுக்கு மாற்றமாக செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கும். யாரு? அவர் குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிந்துதான் சொன்னார் என்பதை நீங்கள் எப்படி உறுதி செய்ய முடியும்? ஒரு விஷயம், ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு, ஆனால் அவருக்கு தவறாக புரிந்திருக்கலாம், கேட்பதற்கு சரியா தெரியலாம். தர்ஜுமா எழுதி இருப்பதோ தர்ஜுமாக்கள் வெளியிடுவதோ அது தனிப்பட்ட முறையிலே பார்த்து படித்து புரிந்து செயல்படுவதற்கு தானே தவிர, அதை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செஞ்சு பத்துவா கொடுக்கிறதுக்காக அல்ல. இது சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தலைப்புல அது சம்பந்தப்பட்ட தொகுப்பை எடுத்து அதுவும் தான் சொல்வது சரியாக இருக்குமேனால், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்குமேனால் அதை தெரிந்தவர்கள் சுட்டி காட்டட்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் சொல்லணும். அதுதான் வந்து அழைப்பாளர்கள் பேச்சாளர்களுடைய பண்பாக இருக்கணும். இப்படித்தான் நமக்கு முன்னாடி இருந்த கல்வி மாணவர்கள் இருந்திருக்கிறார். கடைசி நிலையை எட்டினவங்க கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க கடைசி வரைக்கும். அதனால இந்த அடித்து பேசுறது இதுதான் சரி, இதை தவிர பாக்கி எல்லாமே தப்பு என்று சொல்வது அல்லது விமர்சனம் செய்வது இப்படிப்பட்ட நிலைப்பாடு தவறு. இஸ்லாம் என்பது அதுதானே, சனத் என்பது என்ன? அதான் அதான் அதுவும் ரைட்டு கிடையாது. எப்படின்னு சொன்னா, இப்ப மார்க்கம் என்பது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மார்க்கத்தை மக்கள் யாரிடமிருந்து பெற்றார்கள்? கலீஃபாக்களிடமிருந்து, அபூபக்கரிடமிருந்து கற்றார்கள், உமரிடமிருந்து கற்றார்கள், உஸ்மானிடமிருந்து கற்றார்கள், அலியிடமிருந்து கற்றார்கள். இவர்கள் யார்? நபியிடத்திலே படித்த தோழர்கள், மாணவர்கள். இவர்களுக்கு வேற யாரும் இவங்களுடைய காலத்தில் பத்துவா கொடுத்தாங்களா என்றால் கிடையாது. சரி, இவங்களுடைய காலத்திலேயே யார் பத்துவாவுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்டார்களோ நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் பத்துவா விஷயத்திலே பேசுவார்கள், அவர்கள் தான் கல்வி கற்றுக் கொடுப்பார்கள். இப்ப எல்லா சஹாபாக்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமா சஹாபாக்களை அறிஞர்கள் பிரிப்பாங்க. ஒரு சஹாபாக்கள் யாரு? கூட்டங்கள் யாரு? ரசூலுல்லாஹி இருந்து கேட்டத மக்களுக்கு அப்படியே சொன்னவங்க, இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார்? ஃபுகஹாவு சஹாபா, சஹாபாக்களில் ஃபகீஹ், ஃபிக்ஹு ஞானம் உள்ளவர்களாக, சட்ட விளக்கம் உள்ளவர்களாக இருந்தவர்கள். சஹாபாக்களில் குர்ஆனை போதிப்பதற்கு என்று சான்று வழங்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்கள். புரியுதா? சஹாபாக்களில் கல்வி படித்து கொடுப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டவர்கள். இப்படி மூன்று வகையாக சஹாபாக்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அப்புறம் பொதுவான சஹாபாக்கள், இப்ப பாருங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், இந்த சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை ஹதீஸை மக்களுக்கு போதிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல், அலி இப்னு அபி தாலிப், ஜைத் இப்னு சாபித், இந்த சஹாபாக்கள் எல்லாம் சட்ட நுணுக்கங்களை கதா தீர்ப்பு சொல்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த சஹாபாக்கள். அதே போல குர்ஆனுடைய தப்சீர் சம்பந்தமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஜைத் இப்னு சாபித், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, உபை இப்னு கஅப், இந்த சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து பேசுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த முறை. அதே முறை தான் அப்படியே தாபியங்களிடத்தில் வந்தது. எந்த அளவுக்கு சொன்னா, சில நேரங்களில் சஹாபாக்கள் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க, தாபியங்களிடத்தில் போய் கேட்க சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அங்க இருந்தாங்க, ஆனா அவர்கள் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க, எங்க போய் கேட்க சொல்லுவாங்க? எங்க போய்? தாபியங்களிடத்திலே சென்று கேட்க சொல்லுவாங்க. அப்படியும் சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப இந்த கல்வி முறைதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்த முறை. ஒட்டுமொத்த குர்ஆனும் இதுக்கு ஆதாரம், ஹதீஸும் இதுக்கு ஆதாரம். இதுக்கு தனியா இப்படித்தான் இருக்கணும் என்று தனியா சொல்லப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அது போக தெளிவான ஆதாரமும் இருக்கு. ஃபஸ்அலு அஹல அஸ்-ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். வர்ராசிகூன ஃபில் இல்ம், கல்வியிலே ஆழமாக உள்ளவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல் லதீன லா யஅலமூன். அப்ப இந்த மாதிரி வசனங்களும், இல்ம் என்பது ஒரு ஆசிரியரிடமிருந்து படிக்கப்படக்கூடிய ஒன்றுதான் என்பதை நமக்கு தெரியப்படுது. அதே போல சஹாபாக்களுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பு அப்படித்தான்.